சாந்தி, எல்லாரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா, குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? 12/7/2018 என்ற முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, ஞான ரத்தினங்களுடைய கொடுக்கல் வாங்கல் மூலமாக நீங்க ஒருவர் மற்றவரை பாலனை செய்யணும், உங்களிடையே மிக மிக அன்போட வாழணும். பாபா வந்து அன்பா நம்மள வளர்க்கிறார், அந்த அன்பே வந்து அவர் கொடுக்கற ஞானம் தான். அதே ஞானத்தின் மூலம் நம்மளும் ஒருத்தர் ஒருத்தர் வளர்க்கணும் அப்படின்னு ஞான ரத்தினங்களை தான் பரிமாறிக்கணும். பாபா இன்னைக்கு இது சொன்னாரு அது சொன்னாரு, ஒரு ஒரு சினிமா ரசிகன் அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் நடிகர் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரான் அப்படின்னா ரெண்டு பேர் போய் பாத்துட்டு வராங்க அப்படின்னா ரெண்டு தலைவர் இப்படி பண்ணாரு அது பண்ணா அவ்வளோ சூப்பர் பாய் என்ன ஸ்டைல் அப்படின்னு அந்த போதை அவங்க ஏத்துறாங்க. அந்த மாதிரி நமக்கு நம்ம தலைவன் பாபா தான் இல்லையா? சோ பாபா இத சொன்னாரு பாருங்க, எப்படி சொன்னாரு பாருங்க இல்லையா? இப்ப கூட ஒரு சிஸ்டர் கால் பண்ணி, பிரதர் எனக்கு போட்டோ கூட இல்ல பிரதர், பாபா போட்டோ, பாபா வேற போட்டோ வைக்க சொல்லி இருக்கிறாரு. அப்ப அதேதான் மைண்ட்ல இருக்குது. பாபா ஒண்ணு சொன்னா அதை செஞ்சிடணும், ஐயோ நான் செய்யலையே அப்படின்னு துடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஞான ரத்தினங்களை பரிமாறிக்கிறது தான் ஒருத்தர் ஒருத்தரை வளர்க்கறது. மிக மிக அன்பா இருக்கணும், அன்பா வாழணும். சோ ஞான ரத்தினங்கள் மட்டுமே நீங்க பகிர்ந்துகிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும்? சமஸ்காரம் முதல் வரும், வரவே வராது இல்லையா? சரி, கேள்வி. வியாதி அல்லது ஊழ்வினை இருக்கும் பொழுது கூட எந்த ஆதாரத்துல அளவற்ற குஷியோட இருக்க முடியும்? உடல் வியாதி இருக்குது அல்லது கடன் தொல்லை நிறைய பிரச்சனை இருந்தாலும் சங்கமயுகத்துடைய குணாதிசயமே குஷி குஷியான வாழ்க்கை. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி குஷியா இருக்கிறது? அது ஒரு சினிமா பாட்டு கூட வரும், இப்படி எல்லாம் இருக்கும்போது யார் முகத்தில் வரும் சிரிப்பு, துன்பம் தொண்டை அடிக்கும் போது எப்படி சிரிப்பு வரும், இடுக்கன் வருங்கால் நகுகன்ட்டு திருவள்ளுவர் பாடிட்டார், ஆனா அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பாபா சொல்றாரு அது சிரிங்கன்னு சொன்னாங்க, பட் குஷி குஷியா இருக்கணும், அளவற்ற குஷியோட இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லவும் இல்ல, அது எப்படி இருக்குறதுன்றதும் எதுலயும் சொல்லப்படல, பாபா தான் சொல்ற. ஏன்னா கர்ம கணக்கு முடிக்கிறோம், குஷி குஷியா முடிக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணணும்? ஞானம் மனநம், மைண்ட் எதை நினைக்குதோ அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் உலகம். அவ்வளோ பெரிய நல்லவனா இருந்தாலும் உலகமே அவனை பாராட்டினாலும் ஒரு வருஷம் முன்னாடி அவன் உங்களுக்கு துரோகம் பண்ணது ஏன் நீங்க அசைப்பட்டிருந்தீங்கன்னா அவன் உங்களை பொறுத்த வரைக்கும் மோசமானவன் தான். அதை நீங்க தப்பா கூட புரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நீங்க எதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுதான் உங்களுக்கு உண்மை. சோ அது சம்பந்தப்பட்ட உணர்வுகள் தான் வரும், உங்க எண்ணத்துக்கு ஏற்ற உணர்வுகள், அந்த வெறுப்பு உணர்வு தான் வரும். மற்றவங்க எல்லாருக்கும் அவன் கையெடுத்து கும்பிடுற கடவுள் மாதிரி கூட தெரியட்டும், ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஜென்ம விரோதியா தான் தெரியவான். காரணம் உங்க எண்ணங்கள், அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. அதே மாதிரி இது நெகட்டிவா இப்படி வருது, இதே பாசிட்டிவாகவும் பண்ண முடியும். உடம்பு எவ்வளவு மோசமா இருக்கட்டும், ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க, மைண்ட்ல அந்த ஞானத்தின் போதையில இருக்க. அதுலயும் பாபா சொல்ற, படுத்த படிக்க இருந்தா நான் நாராயண உடம்பு எடுக்க போறேன் எடுக்க போறேன், அந்த போதை அப்படியே இருங்க. அப்ப எந்த ஒரு ஊழ்வினை, அதாவது கடந்த ஜென்மத்துடைய வினைப்பயன் வந்தாலும் அல்லது வியாதி வந்தாலும் நீங்க உங்ககிட்ட என்ன தெரியுமா பேசிக்கணும், 84 பிறவி பாகத்தை முடிச்சிட்டேன், இது பழைய செருப்பு, பழைய கணக்கு வழக்க தீர்க்கறதுக்காக தற்காலிகமா கொஞ்ச நேரம் இந்த உடம்புல இருக்கு அவ்வளவுதான். பிறகு 21 பிறவிக்கு எல்லா வியாதியிலிருந்தும் நான் விடுபட்டுடுவேன். எந்த ஒரு வியாதியும் விலகுது குறையுது அப்படின்னாலே குஷி ஏற்படும் இல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு குஷி ஏற்படும். ஏன்னா அது குறையுது முடியுது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சம்பளம் உள்ள கம்பெனில வேலை செய்வாங்க, வேலை செஞ்சுக்கிட்ட வேற ஏதாவது அப்ளை பண்ணுவாங்க கிடைச்சிடும், ஒரு பெரிய கம்பெனியா அல்லது கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களாம். கிடைச்சாலும் இவங்க ஒரு ஒரு வாரமோ 20 நாளோ ஒர்க் பண்ணணும். அந்த லெட்டர் கொடுத்த பிறகு அப்ப அந்த கம்பெனி அவங்களுக்கு பிடிக்காத கம்பெனியா இருந்தாலும், அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனில வேலை செய்யற போது இருந்த மனநிலைக்கும் இப்ப வேலை செய்யற மனநிலைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன் இது முடிஞ்சிச்சு, இப்ப வந்து என்னுடைய கடமை இதை முடிக்கணும், அதனால இருக்கிறான் அவ்வளவுதான். ஆனா குஷி இருக்கும், பெரிய கம்பெனி போறான், அது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போறான், அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின் போது அப்படி ஒரு போதை இருக்கும். அந்த மாதிரி போதை தான் உங்களுக்கு இருக்கணும் இல்லையா. இந்த இந்த உலகத்துல நடக்கிறது இதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நமக்கு கிடைச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, சத்தியுகத்துல நாராயணன் போஸ்டே கிடைச்சிருச்சு. சோ அந்த அந்த போதையில இருக்கும்போது இங்க இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. வியாதி வந்தாலும் சரி, நாராயணன் உடல் கிடைக்க போது உடல் நோயே இல்லாத உடல் கிடைக்க போது 21 பிறவிக்கு, அப்ப அந்த போதை இருக்கணும். அது உங்க கூட பேசிக்கிற உங்களுக்குள்ளேயே நீங்க பேசும்போதுதான் அந்த போதை வரும். அதனால உங்களுக்குள்ள நீங்களே உரையாடுங்கள். இது பழைய செருப்பு இல்லையா. இப்ப சினிமா MGR வந்து கடைசி படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரு எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாராம், ஜெயிச்சிட்டாரு. பட் ஆனா பதவி ஏற்கலையாம், காரணம் அந்த படம் பெண்டிங்ல இருக்குது, அதை முடிச்சு கொடுக்கணும்ட்டு. சோ ஜெயிச்சிட்டோம், தமிழ்நாட்டுக்கே முதல்வர் ஆக போறோம், அந்த போதையோட அவரு போய் அதை நடிக்கும் போது எப்படி இருக்கும் இல்லையா. மற்ற நேரம் வந்து அது ஒரு கடமைக்குன்னு நடிக்கிற மாதிரி இருக்கும், பட் இப்ப போதை. சோ அப்ப அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது அந்த போதை. சோ அந்த மாதிரிதான் நாராயணன் பதவி அப்பாயிண்டட் கொடுத்துட்டாரு பாபா, கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது, கர்ம கணக்கு இருக்குது, நிறைய தப்பு பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கான சில விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. பாபா நினைவுல அனுபவிக்கும் போது குஷி குஷியா அனுபவிச்சிடுங்க. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும், 84 பிறவி கணக்கு முடிச்சுட்டோம், பாபா வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு, பழைய கல்பமே முடிஞ்சு போச்சு, இது புது கல்பம், பழைய செருப்பு இந்த உடம்பு. அதனால பழைய கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு, நாம என்னென்ன பண்ணுமோ யாருக்கோ, அது வியாதியா வருது. பட் இருந்தாலும் மிகப்பெரிய சுகமான உலகம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற அந்த போதை இருந்துகிட்டே இருக்கும். 21 பிறவிக்கு ஒரு சின்ன தலைவலி கூட வராது அப்படின்னு என்ன, இப்ப நீங்க அனுபவிக்கிற இது வந்து குறைஞ்சுகிட்டே போகுது இல்ல, நீங்க துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய நாட்கள் வந்து குறைஞ்சுகிட்டே இருக்குது. எவ்வளவு குஷியா இருக்கணும், அப்படி குஷியா இருங்க. இதுக்கு அடிப்படை காரணம் வந்து ஆதாரமா இருக்கிறது ஞான மனநம். இந்த ஞானத்தை சிந்தனை செய்யற பழக்கம் இருக்கும்போதுதான் இந்த அதிசயம் நடக்கும். என்ன நடந்தாலும் ஒரு பக்கம் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு சிலர் வீட்டுல டிவி பிரச்சனை இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், டார்ச்சரா இருக்கும். அதை விட அதிகமாக நம்ம ஞானத்தை சிந்தனை பண்ணணும், எண்ணத்தின் வேகத்தை அதிகப்படுத்தணும். சோ எண்ணத்தின் வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கணும், அப்ப உங்களுக்கு குஷியா இருக்கும். பாடல், மாதா ஓ மாதா, ஓம் சாந்தி. மாதா அது கிறிஸ்தவ சர்ச்சில் மாதான்னு சொன்னா கூட அது உண்மையிலே யாருடைய மகிமை, பிரம்மகுமாரி தாய்மார்களுடைய மகிமை. அது அவங்க யாரோ ஒருத்தருக்க வச்சுட்டாங்க அந்த மகிமை, அதான நம்மளுடைய நினைவு தான் அங்க. தூய்மையான தாய்மார்கள் நாம தான் இல்லையா, அவங்களுக்குதான் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம், மாதர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம்னு அர்த்தம். ஏ மாதா, நீங்க சிவபாபாவுடைய பொக்கிஷத்துல இருந்து எல்லோரையும் பாலனை செய்யறீங்க. எந்த பொக்கிஷம், ஞான ரத்தினங்களின் பொக்கிஷம் உங்களுக்கு தான் கிடைக்குது. சோ அது அதன் மூலம் எல்லாரையும் மாத்திட்டு வரீங்க, அதுதான் பாலனை. ஞான அமிர்தத்தின் கலசத்துல இருந்து உங்களுக்கும் பாலனை கிடைக்குது, அதை வைத்து நீங்க மற்றவங்களுக்கும் பாலனை செய்யறீங்க. ஆனா எல்லா மகிமையும் அந்த ஒரு சிவபாபா அவரு, ஏன்னா அவரு தான் சொந்தக்காரர் இந்த ஞான ரத்தினத்துக்கு. அவர் தான் செய்பவராகவும் உங்களை செய்ய வைக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் சொல்லனா நமக்கு என்ன தெரியும் இல்லையா? எது பண்ணாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லு, எனக்கு சொல்லாது அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? இது இப்படி பண்ணணும்ன்ற எண்ணத்தை கொடுத்ததே அவரு தானே. மாதா ஜெகதம்பா, அவசியம் இன்னும் மற்ற தாய்மார்களும் இருப்பாங்க. சோ இது வந்து ஒரு தாய்மாருடைய, அதாவது ஒரு தாயுடைய மகிமை கிடையாது. வந்தே மாதரம் அப்படிங்கறது வந்து மாதர்களுக்கு வணக்கம். அப்ப நிறைய பேர் ஒரு மம்மாவை மட்டும் குறிக்கிற விஷயம் கிடையாது. ஜெகதம்பான்றது ஒரு மம்மாவை மட்டும் குறிக்கிற பேர் கிடையாது. அதனால அந்த தாய்மார்களுக்கும் மகிமை, அம்மாவோட சேர்ந்து யாரெல்லாம் உலகத்தை சொர்க்கமாக்குற சேவை செய்யறாங்களோ அத்தனை பிரம்மகுமாரிகளுடைய மகிமை இது. அதுல ஒரு தாய் வந்து ரொம்ப 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 நல்லா பாலனை செய்யறாங்க, அதனால அதுல நம்பர் ஒன் மகிமை அம்மாவுக்கு போயிடுது. சிவபாபாவுடைய யஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்தூலத்திலும் பாலனை ஆகுது. அழிவற்ற ஞான ரத்தினங்கள் மூலமா எல்லாருக்குமே பாலனை ஆகுது, ஆனா ஸ்தூலமாகவும் யஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு பாலனை ஆகுது. ஸ்தூலமான என்ன அர்த்தம்? ஸ்தூல உணவு. சோ அது வந்து சென்டர்ல சரண்டர் ஆனவங்க, மதுபன்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கும் சிவபாபா யஜ்யத்துல இருந்து பாலனை ஆகுது. ஆனா அதுக்குமே ஆதாரம் வந்து ஞான ரத்தினங்கள் தான் இல்லையா? இந்த ஞான ரத்தினங்கள் மூலமா தான் எல்லாமே வருது. சோ இந்த ஞான ரத்தினங்கள் மூலமான பாலனை வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் சென்டர்ல இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி பாலனை வளர்க்க இதுதான் வளர்க்குது அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையா. சோ அதுல பாலனை செய்யறவங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் தாய்மார்கள் தான். ஆனா தாய்மார்கள் மட்டுமே கிடையாது, பெரும்பான்மையானவர்கள் தாய்மார்கள் அவங்கதான் இந்த ஞான ரத்தினத்தை நிறைய பேருக்கு கொடுக்கற சேவை செய்யறாங்க. அவங்கதான் அதிகமா இருக்கிறாங்க, தாய்மார்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க பிரம்மகுமாரிகளை. அதே மாதிரி சில சகோதரர்கள், நிறைய சகோதரர்கள் கூட சகோதரிகளையும் பாலனை செய்யறாங்க இல்லையா? நிறைய சென்டர் வந்து இன்சார்ஜ் பிரதர் இருக்கிறாங்க, இப்ப வந்து அதிகமாவே இருக்கிறாங்க இல்லையா? பயங்கரமாகவே அது சிஸ்டர்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி சேவை செய்யற பிரதர்ஸும் இருக்கிறாங்க, சென்டர் இன்சார்ஜ் பிரதர்ஸ். சோ அதுவும் இருக்கிறாங்க. இப்ப இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் விட பிரதர்ஸ் அதிகமா சேவை செய்யறாங்களோன்னு டவுட் வர்ற மாதிரி பிரதர் இன்சார்ஜா இருக்கிற சென்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இயங்குது. சிஸ்டர்ஸும் இயங்குது, பட் அதிகமாக பிரதர்ஸ் வந்து கம்மியா தான் இருப்பாங்க ஆக்சுவலா. சோ அதனால பெர்சன்டேஜ் வைஸ்ல பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் சூப்பராகவே சேவை செய்யறாங்க இப்ப இப்பதே டைம்ல. சரி, அதனால சகோதரிகள் மட்டும்தான் சகோதரர்களுக்கு பாலனை செய்யறாங்கன்னு கிடையாது, சகோதரர்களும் பாலனை செய்யறாங்க. ஏன்னா ரெண்டு பேரையும் வளர்க்கறது அதே ஞான ரத்தினம், சிவபாபா கொடுத்த ஞான ரத்தினம். சோ ஒருத்தர் ஒருத்தர் இந்த ஞான ரத்தினங்களை பரிமாறிக்கிறாங்க, வளர்க்கறாங்க. சகோதரன் சகோதரிக்கு பாலனை வழங்குறாங்க. குழந்தைகள் மற்றும் குழந்தைங்க அன்போட இருக்கணும் இல்லையா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நெட்ல நிறைய, சோ சென்டர்ல பாலனை பண்றது இல்லாம நெட்லயும் நிறைய பேர் இல்லையா, சென்டர் மூலமா நிறைய. இப்ப நம்ம குழுவில் பாத்தீங்கன்னா அகிலா சிஸ்டர், ஸ்னேகா சிஸ்டர், சோஃபி சிஸ்டர் நிறைய பேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஞான ரத்தினங்களின் பாலனை. அன்பா இருக்கணும் குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், உண்மையான அன்பு. உண்மையான அன்பு தூய்மையில தான் இருக்குது. ஆனா உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விகாரத்தை தான் கொடுக்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆகிற மாதிரி அது இல்லையா? விகாரத்தை கொடுக்கறாங்கன்னா என்ன அர்த்தம்? எதிரி ஆகிறாங்கன்னு அர்த்தம். இங்க அழியாத ஞான ரத்தினங்களின் கஜானா கொடுக்கிறார் பாபா. அத நாம கொடுக்கறோம் எல்லோருக்கும் இல்லையா? அவங்க காமத்தை கொடுக்கறாங்க, அது வந்து விஷம். அங்க ஆண் பெண் காமத்தை பரிமாறிக்கிறாங்க, ஆனா இங்க ஞான ரத்தினங்களை பராமரிக்க பரிமாறிக்கிறோம். அவங்க கொடுக்கறது ஒருத்தர் ஒருத்தர் கல்லால அடிக்கிற மாதிரி கல் புத்திக்காரங்க. நிறைய பாடல்கள் பாத்தீங்கன்னா, லவ் சாங்ல பாத்தீங்கன்னா, அந்த காமம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்கற மாதிரி இருக்குது அப்படிங்கறத வெவ்வேறு வார்த்தையில எழுதி இருப்பாங்க. திட்டமிட்ட சதியாது அப்படின்ற மாதிரி. சோ அது வந்து யாரோ நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்றது அவங்களுக்கே ஸ்லைட்டா தெரியுது. சோ உண்மையில கல் எடுத்து வீசல, பட் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிறாங்க, ஆத்மாவின் சக்தி இழக்க வைக்கிறாங்க. ஆனா நீங்க சகோதர சகோதரிகள், ஒரு பிரம்மாவுடைய குமார குமாரிகள், நீங்க குமாரர்கள் குமாரிகள், நீங்க ஒரு அப்பாவுடைய குழந்தை இல்லையா, அது எடுத்துட்டு வரணும். ஒரு ஒரு சொந்த அண்ணன் தங்கச்சி, உடல் ரீதியான ஸ்தூல அண்ணன் தங்கச்சிக்குள்ள கொஞ்சம் கூட விகாரம் இல்லாம இருக்கும் பாருங்க, அதே உணர்வு உங்களுக்கு யார பார்த்தாலும் வருதா? குறிப்பா பிரம்மகுமார் குமாரிகளுக்குள்ள அது இருக்குதா? அந்த உண்மையான அன்பு மட்டும் இருக்குதா? ஆனா அது பற்றும் இல்லாமலும் இருக்கும். அப்புறம் எல்லாரு மேலயுமே அதே மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் உங்களுடைய பேர் மிகவும் உயர்ந்தது. பிராமணர்கள் உயர்ந்த ஜாதின்னு ஏன் சொன்னாங்க? தங்களுக்குள்ள சகோதர சகோதரிகளா வாழ்ந்தாங்க, அதனாலதான் உயர்ந்த ஜாதி. ஏன் பிராமணன் உயர்ந்த ஜாதி? இதனாலதான் உயர்ந்த ஜாதி. சம பாயிண்ட் இல்லையா? கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க சகோதர சகோதரிகளா வாழ்ந்தாங்க. உண்மையில சும்மா கூப்பிடுறதுக்கு மட்டும் கிடையாது. கிறிஸ்டின்ஸ் பார்த்தாலும் ஒரு சில ஜெகன் சத்தியம் பாத்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க, கணவன் மனைவிய, அதாவது மத்தவங்க முன்னாடி. ஆனா உண்மையில அவங்க சமத்துலதான் இருக்கிறாங்க, உண்மையில ஒண்ணும் பிரதரா நினைக்கல. அதனாலதான் பிராமணர்கள் பிரம்மகுமாரிகளுடைய பேர் அவ்வளவு உயர்ந்தது. சோ பிரம்மாவுக்கு குமாரிகள் மட்டும் இல்ல, குமாரர்களும் கண்டிப்பா இருக்கிறாங்க, ஆண் குழந்தைங்களும் இருக்கிறாங்க. அப்ப பிரஜாபிதா பிரம்மா இருந்தார்னா அவருடைய குழந்தைகள் கண்டிப்பா பிராமணர்களாக பிராமணிகளாக இருப்பாங்க இல்ல? இத நீங்க விளக்கம் கொடுக்கணும். போர்டுலயே கூட நீங்க இதுக்கான விளக்கத்தை முடிஞ்சா போடணும். ஏன்னா போர்டை பார்த்து மக்கள் பயந்துடக்கூடாது. வித்தியாசமா இருக்கு, பிரம்மா குமாரிகள் பேரே வித்தியாசமா இருக்கு இல்லையா? வடநாட்டுல பயப்படுறாங்களோ இல்ல இங்க பயப்படுவாங்க? ஏன்னா இங்க வந்து சுத்தமான அர்த்தம் தெரியாது அவங்களுக்கு. அது குமாரிகள் பிரம்மா ஓரளவுக்கு அது தெரியும். பிரம்மாவின் குழந்தைகள் அப்படின்னு போட்டா இங்க தெரியும் அவங்களுக்கு. குமாரினா டக்குன்னு தெரிஞ்சது. இங்க நாம போடலாம் பிரம்மாவின் குழந்தைகள். அவங்க பயப்படக்கூடாது. அப்ப அவங்க வந்து என்ன பிரம்மாவின் குழந்தைகள்னு போட்டிருக்கிறீங்க? இங்க கல்யாண பத்திரிகையில குமாரத்தி குமாரர் அப்படின்னு போடுறாங்க, பட் மத்த நேரத்துல வழக்கத்துல அதை யூஸ் பண்ணல. அதனால நம்ம சொல்லணும் பிரம்மா இருந்தா அவருடைய குழந்தைங்களும் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமஸ் ஆனவங்களும் பாத்தீங்கன்னா பிரம்மாவுடைய குழந்தையாவே இருக்கும். புராண கதையில நாரதர் பிரம்மாவுடைய குழந்தை, வேதவதி பிரம்மாவுடைய குழந்தை, இப்படியே இருக்கும். புத்தி மூலமா புரிஞ்சுக்கிறோம். பிரம்மாண்டம் தான் அவருக்கு குழந்தைங்க. பிரம்மா குமார் குமாரிகள் கண்டிப்பா இருப்பாங்க. தாயுடைய மகிமையை போட்டிருக்கிறாங்க, மாதா ஓ மாதா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஜெகதம்பா சரஸ்வதினு சொன்னா கூட கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்களே. ஏன்னா ஜெகதம்பான ஜெகத்தின் தாய், அம்பா தாய், தாயினால அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்களே. பரலோகத்தில் இருக்கும் பரம பிதாவே நம்ம, அப்ப பிதானாலே நம்ம அவருடைய குழந்தைங்க. ஆனா அதை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம அவருடைய குழந்தைங்கன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. கண்டிப்பா இது ஒரு குடும்பமா இருக்கும் இல்ல, தாயினாலே அது குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர். தந்தையனால குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர், பிரம்மாவுடைய குழந்தைங்கனால அது ஒரு குடும்பம். புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கவும் செய்யறாங்க, ஆனா அது உணர்ந்து இருக்கணும் இல்ல, சும்மா தெரியும் பட் ஆனா உண்மையில அந்த மாதிரி பாக்கல, ஒரு குடும்பம்ன்ற அந்த உணர்வு இல்ல அப்படின்னா. பிரம்மா தான் பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு அழைக்கப்படுறார். இவரு தான் சாக்கார சிருஷ்டியின் தந்தை. உடலற்ற சிவன் உடல் கொண்ட குழந்தைய எப்படி படைச்சாரு? உடல் மூலமா படைச்சிருக்காரு. அந்த உடல் தான் பிரம்மா. அதனால அந்த உடல் தான் இந்த சிருஷ்டியோட தந்தை ஆதி தகப்பன் பிரம்மா ஆதான். அவர் மூலமா படைக்கப்பட்ட அந்த உயர்ந்த படைப்பு எது? பிராமண குலம். இறைவனுடைய குழந்தைங்கன்னா சாதாரணமானவங்களாக இருப்பாங்க. ஆதி சனாதன தேவி தேவத தர்மத்துக்கு முன்னாடியே பிராமணர்கள் ஆகிடுறீங்க. அதனால உண்மையில ஆதி சனாதன தேவி தேவத தர்மம் சொல்றதே தப்பு. ஏன்னா அது சத்தியுகத்துல இருக்கிற தர்மம், ஆதியில் இருந்தது. தேவதையும் கிடையாது, தேவதைக்கும் முன்னாடி தேவதையை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த பிராமணர்களை தான் ஆதி சனாதன பிராமணர்கள் சொல்லணும். சூப்பர் பாயிண்ட். எவ்வளவு ரத்தினங்களை கொடுக்கற இருப்பாரு. நேத்து சொன்னாரு இந்துன்னு போடாதீங்க, பிராமணர்னு போடாதீங்க. இப்ப சொன்னாரு ஏன் உயர்ந்ததுன்னா முதல் தர்மமே இதுதான், இதுல இருந்து வந்ததுதான் கிருஷ்ணரேன்னு சொல்லணும். அப்ப தெரியுது இந்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வாழ்ந்தார், அப்ப இந்துவை விட அது உயர்ந்த தர்மமா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி உயர்ந்தவங்களை உருவாக்குனதுதான் இதை விட உயர்ந்த தர்மம், அதுதான் பிராமண தர்மம், அதுதான் ஆதி ஆதி சனாதன பிராமண தர்மம். இவங்க பிராமணரை மறந்துட்டாங்க, தேவதையும் மறந்துட்டாங்க, இந்தும் போட்டாங்க ஆதி சனாதன இந்து தர்மம். இப்ப அது அதுதான் மறைஞ்சிருச்சு. இறைவன் கிட்ட நேரடியா ஞானம் கேட்டவங்க அந்த குணம் ஃபுல்லா இழந்துட்டாங்க. ஒரிஜினல் பிராமண தர்மம் மறைஞ்சிருச்சு, டூப்ளிகேட் பிராமண தர்மம் வந்துருச்சு. பரமபிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தை படிக்கிறார். எங்க படிக்கிறாரு? சங்கம் யுகத்துல படிக்கிறார். அதனால இந்த சங்கம் யுகம் தேவி தேவதா தர்மத்தை விட சத்தியுகத்தை விட உயர்ந்ததாயிடுச்சு. ஏன்னா இங்கதான் படிப்பு தொழில் ஏற்படுது. முதலாக இறைவன் படிக்கிற தர்மம் இந்த பிராமண தர்மம். அதனாலதான் இது உச்சி குடுமி உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஹடயோகிகளும் சொல்லுவாங்க சிவன் முதல்ல ஒருத்தருக்கு கொடுத்தாரு நந்தி, நந்தி அப்புறம் மத்தவங்க கொடுத்தாரு. அப்ப யாரு உயர்ந்தவங்க? சிவன் கிட்ட நேரடியா ஞானம் வாங்கின நந்தி தானே உயர்ந்தவரு? அவருடைய குழந்தைங்களுக்கு தான் அந்த ஞானம் போகுது. அதனாலதான் பிராமணர்கள் வேண்டும். சோ அதேதான் மற்ற மதத்துல பாத்தீங்கன்னா முதல்ல நபி, முதல்ல இயேசு கிறிஸ்து இல்லையா, அவங்க இதுக்கு பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா முதல்ல ஆதம். இறைவன் கிட்ட நேரடியா ஞானத்தை வாங்குறவங்க தான் உயர்ந்தவங்க. அதேதான் பிராமணர், அந்த ஆதாமுடைய குழந்தைங்கத்தான் நாம. சோ வெளிநாட்டுல கிறிஸ்தவ நாட்டுல வந்து பிரம்மா குமாரிகள், அது பதில ஆதாம் சில்ட்ரன் ஆஃப் ஆடம் அப்படின்னு போடலாம். கார்டன் ஆஃப் ஈவனுக்கு ஃபேமஸா வச்சுக்கிறாங்க, ஏவாளின் தோட்டம் பூந்தோட்டம் அப்படின்ட்டு. இப்ப கார்டன் ஆஃப் ஈவே இந்தியா தான் இல்லையா? சரி, அப்ப அந்த இயக்கத்தின் பேர் வந்து நம்ம அப்படி வைக்கலாம், சில்ட்ரன் ஆஃப் ஆடம் அண்ட் கிவ் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கும் அது என்ன சில்ட்ரன் ஆஃப் ஆடம் அண்ட் கிவ்? இவங்க வச்சுக்கிறாங்க அந்த பேரை, ஈர்க்கப்படுவாங்க. அந்த வேர்டு புடிச்சு இழுக்கும். அவங்களுக்கு சுத்தமா தெரியாத ஒரு வேர்டை வச்சா எப்படி இழுக்கும்? மெடிடேஷனே வச்சா கூட நிறைய பேர் மெடிடேஷன், ராஜயோகான்ற வேர்டே நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. சோ அவங்களை புடிச்சு இழுக்கணும், யோசிக்க வைக்கணும், அந்த மாதிரி போர்டு வைக்கணும். பயப்படுற மாதிரி வைக்கிறது, இது என்ன ஏதோ பூச்சாண்டி பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பாபா சொல்ற நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆனா செய்ய மாட்டீங்க, செஞ்சீங்கன்னா வேகமா போகும், வேகமா போகணும்ன்றதுக்காக நான் பண்றேன். பாபா அன்னைக்கு வானில சொல்றது அன்னைக்கு நீங்க பண்ணீங்களான்னு சென்டர்ல இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளவு ஸ்பீடா சேவை போகும் பாருங்க. ஆனா படிக்கிறத படிக்கிறதோட விடுறதுனாலதான் அப்படியே சேவை போயிடும். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அழுகுறாங்க, எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்ன டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் நாங்க கூப்பிட்டா நீங்க உடனே வரணும், ஆஞ்சி சொல்லணும். பாபா தானே சொல்லிருக்காரு, பாபா டெய்லி டெய்லி முதலில சொல்றாரு, அதெல்லாம் காதல உள்ள உள்ள இருக்கு. பாபா சொல்றதுக்கு ஆஞ்சி போடுறது இல்ல, அவங்க சொல்றதுதான் ஆஞ்சி பண்ணுமா. சோ அப்ப என்ன ஆயிடுது, அவங்க ஒரு வேண்டா வெறுப்பா வந்து செய்யறாங்க. வேண்டா வெறுப்பா செய்யற சேவை ஒண்ணும் இல்ல, மாவுதான் அடைக்கிறாங்க, அவங்க ஒன்னும் பெரிய சேவை செய்யல. அதுல என்ன வெற்றி அடையறதுக்கு இருக்கு இல்லையா, அதுக்குதான் ஆஞ்சி போடணுமா ஞானத்தை கொடுக்கறதுக்கு. சொன்ன செய்யணும், அப்பதான் சேவை விருத்தி ஆகும். நீங்க செய்யலன்னா வேற யாரும் செஞ்சுட்டு போயிடும், கண்டிப்பா நடக்கும் சேவை. யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காது, அம்மாவா தயிருக்காக வெயிட் பண்ணாது இல்லையா. சரி, அது நமக்குதான், அம்மாவா தயிருக்காக வெயிட் பண்ணாதுன்றது நமக்கு தான், நம்ம தான் அந்த பிராமணர்கள். சரி, ஆக்சுவலா இங்க பௌர்ணமி வெயிட் பண்ணாது, ஏன்னா பௌர்ணமி வரப்போகுது, முழு நிலவு ஆக போகுது, பகல் வரப்போகுது. உச்சி குடுமி இந்த பிராமண தர்மம். சோ கரெக்டா சொல்லணும்னா சங்கமயுக ஆதி சனாதன பிராமண தர்மம். அந்த இடத்துல பாருங்க, செம்ம சூப்பர் லவ்லி பாபா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஊரோட சேர்த்து பேர் வைப்பாங்க, அந்த ஊரையும் சேர்த்து வைப்பாங்க. அவர் ஒன்னும் பெரிய ஆளே கிடையாது, அந்த ஊருக்கும் ஒன்னும் பெரிய மகிமை கிடையாது, இருந்தாலும் அப்படி ஒரு இது. இங்க பாபா யுகத்தோட சேர்த்து அந்த தர்மத்தை சொல்றாரு. சங்கமயுக எந்த இடத்துல தோன்றிச்சு இல்ல, அந்த இடத்துல மட்டும்தான் வாழ்ந்ததே அது பிராமணம். பிராமண தர்மம்ன்றது அந்த யுகத்துல மட்டும்தான் வந்துச்சு. சங்கமயுகம், சங்கமயுக ஆதி சனாதன பிராமண தர்மம், இதுதான் உண்மையான தர்மம், பாரதத்தின் உண்மையான தர்மம். ஆனா சாத்தான் எப்படி புரிஞ்சு வச்சது, இந்து மதமே வேற எங்கேயோ இருந்து வந்துச்சான், எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்கு பாரு. இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்து மதத்துல மகாபாரத ராமாயணம் இருக்குது, மகாபாரத ராமாயணம் இந்தியாவில இருந்த மாதிரி தான் இருக்குது. இந்தியாவில நடந்த விஷயத்த இந்த தர்மம் வந்து வேற எங்கேயா இருந்து எப்படி வந்திருக்கும். இயேசு வந்து ஜெருசலத்தை சார்ந்தவர், அதாவது ஜெருசலத்திலேயே கிறிஸ்தவ மதம் அது வெளியில இருந்து வந்ததுன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அவர் அங்கதானே பிறந்தாரு, அங்கதானே இருக்குது. சோ மகாபாரத ராமாயண கதையெல்லாம் இங்கதான் இருக்குது இல்லையா. சோ அந்த மாதிரி மாயை எந்த அளவுக்கு மாத்தி வைக்கிறதா, அதுக்குதான் பாபா அப்படி துல்லியமா சொல்லுங்க, யுகத்தோட சொல்லுங்க, சங்கம் யுக ஆதி சனாதன பிராமண தர்மம், இதுதான் நம்மளுடைய உண்மை. தன்னுடைய தர்மத்தை எதிர்க்கிற முட்டாள்களா நம்ம ஆகிக்கும் இல்லையா. பிராமணர்களாலே எதிர்க்கிறதாம், ஹிந்தினாலே எதிர்க்கிறதாம், தன்னுடைய தாய்மொழியும் தன்னுடைய உண்மையான தர்மத்தையும் தாய் தர்மத்தையும் எதிர்க்கிற அளவுக்கு முட்டாள பாரதவாசிகள் தான் இருக்கும், தமிழர்கள் இருக்கும், தமிழர்கள் அடிமுட்டாளா இருக்கும். இது புரிஞ்சிக்க வேண்டிய எவ்வளவு நல்ல ரகசியம். யாரு வந்தாலும் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை அவங்களுக்கு கொடுங்க. பேசுறது கடவுள்னு புரிஞ்சிச்சுன்னா இங்க சொல்றதெல்லாம் சத்தியம் தெரிஞ்சிடும். வள்ளலார் சொல்றது சத்தியங்கிறாங்க, இயேசு சொன்னது சத்தியங்கிறாங்க, அவங்களும் கடவுளே கிடையாது. இங்க கடவுள் பேசுற, முதல்ல கடவுள் பேசுறாருன்றது புரியுங்க, அதை புரிஞ்சுக்கல ஏத்துக்கலாம் போயிட்டு வாங்கன்னு சொல்றேன். ஏன்னா முக்கியமானதே இதுதான், பேசுறது அப்பான்றதுதான் முதல் ஞான ஆத்மா எல்லாம் அப்புறம்தான் பேசுறது அப்பா, நம்மளுடைய அப்பா கடவுள். பிராமணர்களுக்கு ராஜ்யம் கிடையாது, அதனாலதான் இந்த பாண்டவர்களுக்கு ராஜ்யம் இருக்காது. வனவாச வாழ்க்கை வாழறவங்களுக்கு ராஜ்யத்தை அடையிற வழிய கிருஷ்ணன் சொல்றாரு, சிவன் சொன்னதுக்கு கிருஷ்ணன் போட்டான். சத்யுக தேவதா சாம்ராஜ்யம் உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமைன்னு எழுதப்பட்டிருக்கு. இதுல பாருங்க ஆச்சரியம், மகாபாரதத்துல வந்து அர்ஜுனன் அந்த வனவாச வாழ்க்கையில ஒரு பிராமணர் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப திரௌபதிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே மறைமுகமா போறாங்க. வில் அம்பு போட்டியில எல்லாரும் தோத்துறாங்க, இவர் அம்பு விடுறாரு ஜெயிக்கிறாரு. அப்பதான் பிராமணர்கள் ராஜ்யத்தை அடையிறதுக்காக இல்லையா, ஒரு ராணிய கல்யாணம் பண்றாங்கன்னா அவங்க ராஜா தானே. அப்ப அந்த பிராமணர்கள் தான் அப்படி ஆகுறாங்கன்றதுதான் இங்க மறைவாக இருக்கு. தேவதையாக ஆகிறது பிராமணர் தான் ஆகுறாங்க. இதெல்லாம் நம்ம இந்து கோயில்கள்ல பேசணும், தட்டி எழுப்பணும், எது உண்மை அவங்களுக்கு தெரியணும். ஆனா இப்ப பிராமணர்களுக்கு ராஜ்யம் கிடையாது. ஆனா பிராமணர்கள் தோண்டிட்டாங்கனாலே ராஜ்யம் வந்துடுச்சு, பக்கத்துல வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த சத்யுகத்தின் தேவதா சாம்ராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமை, உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமை, ஈஸ்வரன் உங்க ஈஸ்வரன் கிட்ட ஜென்மம் எடுத்ததுடைய உரிமை உங்களுக்கு சத்யுக தேவதா சாம்ராஜ்யம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தேவி தேவதா தர்மம் சொன்னது சரிதான், ஆனா எப்படி இந்த ராஜ்யம் அவங்களுக்கு கிடைச்சது, எப்ப கிடைச்சது அப்படின்றது புரிய வைக்கணும். நம்ம கடமை அது, நம்ம புரிய வைக்கணும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போய் நம்ம புரிய வைக்கணும் எப்படி கிருஷ்ணருக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சது. புரிய வைங்க. கிறிஸ்தவர்கள் வந்து மகாபாரதத்துக்கு புதுசா ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம், அது கோடிக்கணக்கான வியூஸ் யூடியூப்ல. ஆனா ஒரிஜினல் தெரிஞ்சுக்கிட்டு நாம கம்முன்னு இருக்கிறோம். நாம சொல்லணும் எப்படி ராஜ்யம் எழுந்த பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறல அழகா, நீங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம் மகாபாரதம். அவங்க யாரும் முகத்தை கொடுத்து சொல்லல, வெறும் ஆடியோ தான் போறாங்க, அதுவே கோடிக்கணக்கான வியூஸ். நாம சொல்லணும் புரிய வச்சணும். அதுக்குதான் பாபா ஈஸி ஆக்கிதான் நெட்டே கொடுத்துருக்கிறேன், அதனாலதான் அஹா டெக்னாலஜி இல்லையா, உன் இடம் என் இடம் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இவங்க அச்சுட்டு வீணா போயிடுவாங்கன்னு தான் நெட்டை கொடுத்து விட்டாரு, போடு அதுல போடு அப்படின்ட்டு. திருமூர்த்தியின் படத்தை கண்டிப்பா முன்னாடி வச்சனும், அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சொர்க்கத்தின் அரசாட்சி உங்களுடைய பிறப்புரிமைன்னு எழுதப்பட்டிருக்கணும் அதுல. கீழே பிராமணனா உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பிரம்மா தான் மகாவிஷ்ணு ஆகிறாரு. அது ஒருத்தர் மட்டும் இல்ல, நீங்க யார் வேணாலும் ஆகலாம், உங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு எழுதணும். ஆனா யார் மூலமானு எழுதணும், யார் மூலமா அந்த சொர்க்கத்தின் அரசாட்சி கிடைக்குது, சிவன் மூலமா. அதனால உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமை. ஆனா இது தமிழ்ல எழுதும்போது புரியாது, ஈஸ்வரிய பிறப்புரிமை என்னன்னு தெரியாது. தெரியற மாதிரி எழுதணும். இந்த போர்டு எழுதி ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு வெளியில மாட்டணும். எப்படி அரசாங்க அதிகாரிகளுக்கு போர்டு இருக்குது அது மாதிரி மாட்டேன். அரசாங்க அதிகாரி ஒரு கலெக்டர், டிப்டி கலெக்டர், தாசில்தார் எல்லாருமே போர்டு வச்சுக்குவாங்க. எல்லாருமே இப்ப வச்சுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வைங்க. ஏன்னா நம்மளும் அரசாங்க அதிகாரி தானே, ஈஸ்வரிய அரசாங்க அதிகாரிகள் தான். ஒரு சிலர் கிட்ட பேட்ஜ் இருக்கும், அவங்களுடைய அடையாளம் இருக்கும், உங்களுக்கும் கூட அடையாளம் இருக்கும், அதுதான் நம்மளுடைய பேட்ஜ் இல்லையா. பாபா டைரக்ஷன் கொடுக்கிறார், ஆனா நடைமுறையில எடுத்துட்டு வர்றது குழந்தைங்களுடைய வேலை. அப்பதான் அதிவேகத்துல சேவை நடக்கும், யோசிச்சு பாருங்க, எல்லா பாபா குழந்தைங்க வீட்டு வாசல்ல இந்த மாதிரி போர்டு இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? எங்க வீட்லயும் கொடி வைக்கணும், இந்த மாதிரி ஆசைதான் இருக்கு. கொடியை பார்த்தா அஞ்ஞானிக்கு என்ன புரியும்? பாபா குழந்தைங்களுக்கு ஒரு வழி கேட்டுறது, அந்த இங்க பிரம்ம சென்டர் வீடு, அவங்களுக்கு தான் அது அடையாளமா இருக்கும். அஞ்ஞானிகளுக்கு வழி காட்டுறவங்க நம்ம. இந்த போர்டு வைங்க, அந்த போர்டுல இது மாதிரி தெளிவா எழுதுங்க, சொர்க்கராஜ்யம் வருது, அது உங்களுடைய பிறப்புரிமைனு எழுதுங்க. இது மிகவும் முக்கியமான பொருள். அஞ்ஞானிகளுக்கு புரியற மாதிரி பண்றது தான் சேவை. அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். டாக்டர், வழக்கறிஞர் எல்லாருடைய வீட்டிலையும் பேர் பலகை தொங்க விடப்பட்டிருக்கும் இல்லையா? உங்களுடையதும் அந்த மாதிரி நீங்க போர்டு மாற்றணும். இங்கு ஜோசியம் பார்க்க போடும் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்ட்டு நம்ம பேரை போட்டுக்கிறாங்க. நீங்க போடுங்க அந்த மாதிரி போர்டு, வீட்டுல பலகை போடுங்க. என்னென்ன? சிவபாபா கிட்ட இருந்து பிரம்மா மூலமா சொர்க்கத்தின் அரசாட்சி கிடைக்குது எப்படின்னு வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் கோயில்ல போர்டு சின்னதா பிரிண்ட் அவுட் எடுத்து ஆன்மீகம் கற்றுக்கொள்ளுங்கள், போன் நம்பர், அவ்வளவுதான். ஆனா உண்மையான ஆன்மீகம் நமக்கு தான் தெரியும். ஆனா நம்ம அது மாதிரி அது மாதிரி கூட வைக்க மாட்டோம், அதுக்கு செலவே ஆகாது இல்லையா? பாபா டைரக்ஷன் கொடுக்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கன்னு கட்டளை கொடுக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா மனிதர்கள் போர்டு பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, சொர்க்கத்தின் அரசாட்சி கிடைக்குதுன்றாங்க. எப்படி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள வருவாங்க. மாடி வீடு இருந்தா வெளியில கூட நீங்க போர்டு மாட்டலாம், அதாவது நீங்க மாடியில இருந்தா கீழே இதுல கூட மாட்டிக்கலாம். யாருக்கு என்ன தொழிலோ அந்த போர்டு மாட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு இந்துல இருந்து கிறிஸ்டியனா மாறினவருடைய ஹாஸ்பிட்டல். அவங்க ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாங்க. அங்க வந்து ரெண்டு மூணு பேர் வந்து நாங்க உங்களுக்காக ஜபம் பண்ணுவா அப்படின்னு கேட்க வர்றாங்க. அவங்க கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல்னால அவங்க இப்ப பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவங்க தர்மத்தை வளர்க்கணும்ன்ற உணர்வு இருக்கு பாருங்க. நம்ம அந்த மாதிரி எவ்வளவு சூப்பரா பண்ணலாம். கடை வச்சிருக்கிற பாபா குழந்தைங்க, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க, அல்லது சொந்தமாவே வச்சிருந்தா, தியேட்டர் வச்சிருந்தா எவ்வளவு சூப்பரா பண்ணலாம். தியேட்டர் வச்சிருக்கிற பாபா குழந்தைங்க இருக்கிறாங்களான்னு தெரியல, இருந்தா செம சேவை பண்ணலாம். அந்த ஸ்லைடு போடுவாங்க இல்லையா இன்டர்வெல்ல, அந்த ஸ்லைட்ல போடலாம். சோ முழுக்க முழுக்க நமக்கு அந்த சேவை தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் அப்பாவை வெளிப்படுத்தணும். இதை என் ஊர்ல மாத்தணும், உன் ஊருக்கு போக கூடாது, இதெல்லாம் கிடையாது. உலகம் ஃபுல்லா நம்ம ஊர் தான். யாதும் ஊரே யாவரும் கேளுன்றது நமக்கு தான். ஏன்னா அதை சொன்னவங்க தமிழன் தமிழன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான் அது. பாபா சொல்ற போர்டு மாட்டுங்க, பிரம்மா மூலம் சொர்க்கத்தின் அரசாட்சி எப்படி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்ட்டு போர்ட மாட்டுங்க. ஆச்சரியப்படுவாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க. சோ இது இன்னும் தமிழர்களுக்கு புரியற மாதிரி நம்ம மாத்தி அதை போடணும் இல்லையா? சோ கொஞ்சம் யோசிக்கணும். மாடி வீட்டுல இருந்தாலும் வெளியில போட மாட்டுங்க. யாருக்கு என்ன தொழிலோ அந்த போர்டு மாட்டணும். ஒருவர் மற்றவரிடம் கற்க வேண்டும். அதாவது சாரி, இது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக் ஆயிருக்கு. அதாவது அவங்கவுங்க என்ன தொழில் பண்றாங்களோ அந்த போர்டை மாட்டுவாங்கல்ல, அவங்கள பார்த்து நீங்களும் கத்துக்கோங்க. நம்ம ஜஸ்ட் கிறிஸ்டின்ஸ் எப்படி பண்றாங்கன்னு அப்சர்வ் பண்ணணும், முஸ்லிம்ஸ் எப்படி பண்றாங்க அப்சர்வ் பண்ணாலே நம்ம அதுல இருந்து நிறைய கத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊரு கிறிஸ்தவர்கள் வந்து அந்த மீட்டிங் போடுறாங்க, அதே மாதிரி டிவிக்காரங்க வந்து ஆன்மீகம் அவங்க டிவில பேசுறவங்கள வச்சு போறாங்க. சோ அதெல்லாம் போகும்போது பாக்கும்போது நமக்கு ஐடியா கிடைக்கும், கத்துக்கணும் கத்துக்கோங்க. அவங்க பண்ணதையாவது பண்ணுங்க, நீங்க புதுசா பண்ணதுன்னு பரவாயில்ல, அவங்க பண்ணதையாவது பண்ணுங்க. இல்ல மதுபன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, நாங்க அதை மட்டும்தான் பண்ணுவோம், கடைசி வரைக்கும் சேவை நடக்கவே நடக்காது. அதுக்கப்புறம் அப்படியே இருக்க வேண்டியதான், நான் இத்தனை வருஷம் சென்டர் தந்தோம் ஆனா 5 பேர் தான் வராங்க. காரணம் இதுதான் பாத்தீங்கன்னா, கிறிஸ்டின் வந்து நோட்டீஸ் கொடுக்கறாங்க வீடு வீடா. அதுல பாத்தீங்கன்னா யோகா, பதஞ்சலி யோகான்னு போட்டு அது அஷ்டங்க யோகான்ட்டு 8 நியமம், யாமம், யோகா, தாரணா, அது மாதிரி இருக்குது. அவங்க என்ன பண்ணா, இந்த முதல் 2 இது இறைவன் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறது, அடுத்த 2 ஆரோக்கியம் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்னு அவங்க தில்லா அடிக்கிறாங்கப்பா. ஆனா நம்ம ஞானத்தை நம்ம தைரியமா சொல்றோமா இல்லையா? அப்ப பாருங்க, பிஜேபி ஆட்சியிலே அவங்க தில்லா அடிக்கிறாங்க, ஆனா நமக்கு எங்க தைரியம் இருக்குது? பண்ணணும், நம்ம ஒண்ணு யாரையும் எதிர்க்க போறதே கிடையாது, ஆனா பண்ணணும், தைரியமா பண்ணணும். இப்ப பாவ சார், தப்பு தப்பு ரைட்டு ரைட்டுன்னு சொல்றோம், நம்ம யாரும் அவங்க ஏமாத்ததுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் சொல்றது இல்ல, தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் உண்மைன்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா குழந்தைங்க மேல நிறைய மாயின் தாக்குதல் இருக்குது, நிறைய தாக்குதல் இருக்குது. ஏன்னா பாபா இன்னைக்கு ஃபுல்லா சேவையை பண்ணிட்டு இருக்காரு. ஏன் சேவை பண்றதுன்னா மாயின் தாக்குதல், தானும் பண்றது இல்ல மத்தவங்களையும் பண்ண விடுறது இல்ல. நான் பாபா கிட்ட போயிட்டு இருக்கிறேன், நடக்கிறது பாபாவுடைய சேவைன்ற நிச்சயம் இல்ல, அதனால மாயின் தாக்குதல், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு தாக்குதல் இருக்கு. பிறவிகளின் பார்ட் முடிஞ்சிடுச்சு, புது உலகம் சொர்க்கத்துல வந்து நாம ஆஸ்தி எடுப்போங்கிறது யாருக்குமே நினைவுல இல்ல. ஏதோ இந்த கலியுகத்துல பெரிய ஆள் ஆகணும்ன்ற எண்ணத்திலே கிடக்குறாங்க. இது முடிஞ்சு போச்சு, பணமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சத்யுகத்துல பதவியை அடையணும்ன்ற நிச்சய புத்தி இல்ல, ஞாபகமே இல்ல எந்த குழந்தைக்கும். அதனாலதான் மாயின் வசமாகி சேவைக்கு டிஸ்டர்விஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்ற தாராளமா சரீர நிர்வாகத்துக்கான காரியங்கள் எல்லாம் பண்ணுங்க, வேலைக்கு போங்க, குடும்பத்தை பாத்துக்கோங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா எவ்வளவு நேரம் கிடைக்குதோ பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. கைகள் காரியம் செய்யட்டும், புத்தி சிவனை நினைக்கட்டும் இல்லையா, பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இது எல்லோருக்கும் கடைசி பிறவின் தண்டோராடிங்க, அடிச்சுக்கிட்டே இருங்க. அவங்க எழுந்திருப்பாங்க, நிறைய பேர் பிறவா நிறை வேணும் அப்ப அடிங்க, இந்த துக்கம் நிறைந்த உலகத்துல இதுதான் உங்களுடைய கடைசி பிறவி, உலகத்துக்கு நச்சேதின்னு போடுங்க. அப்ப அவங்க யோசிப்பாங்க, ஏன்னா அவங்க சொர்க்கத்தை விட அவங்களுக்கு இதுதான் புடிச்சு இழுக்குது, இதுதான் கடைசி பிறவி. அப்பாடா, ஆனா அது தலையும் காலும் போடாம அப்படியே நடுவில் இப்படி போட்டவொடனே என்ன சொல்ல வராங்கன்னு அவங்களுக்கு தோணும். தம்னெயில் போடலாம், ஒரு சிஸ்டர் அழகா தம்னெயில் போட்டாங்க, தொடங்கி விட்டது மகாபாரத யுத்தம், அவ்வளவுதான். அப்படியே யோசிக்க வைக்கிது இல்லையா, அது என்ன அப்படின்ட்டு. தண்டோர அடிங்க, இந்த துக்கம் நிறைந்த உலகத்துல இதுதான் உங்களுடைய கடைசி பிரிவின் தண்டோர அடிச்சுக்கிட்டே இருங்க. என்னென்ன யுக்தி எல்லாம் யூஸ் பண்ணி அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மரண உலகத்துல இன்னொரு பிறவி நீங்க எடுக்கவே கூடாது. மரண உலகமே இப்ப முடிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல, இப்ப மரண உலகத்துல பிறவி எடுக்கிறதுக்கான வேலைய பண்ணிட்டு இருக்கிற, அதாவது விகாரத்தை விடாம இல்ல, விகாரத்துல இருந்தாதான் மீண்டும் இங்க ஒரு பிறவி வந்துடும். மரண உலகம் முடிய போகுது, அதனால இந்த மரண உலகத்தின் குணாதிசயத்தை விட்டுருங்க, தூய்மையா இருங்க. முதல்ல தூய்மையாகி தூய்மையான அந்த நிர்வாண தாமம் சாந்தி தாமத்துக்கு போகணும், பரந்தாமத்துக்கு. இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கணும். மரண உலகத்துல நான் பிறந்துடக்கூடாதுப்பா, பாபா கூப்பிட்டா போகணும், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அப்படியே வண்டி அப்படியே ராக்கெட் மாதிரி பல்லுன்னு போகணும் ஆத்மா. இங்க டிஸ்ட்ராக்ஷனே என்னது, மற்ற எண்ணம் தான், வரவே விடாதீங்க. நான் போயிட்டு இருக்கிறேன் போயிட்டு இருக்கிறேன் போயிட்டு இருக்கிறேன். ஒரு பாட்டு சினிமா பெற்று வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன், அது அவங்க எந்த அர்த்தத்துல பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இங்க பாருங்க சூப்பரா இல்லையா, பாபா பாபா கூப்பிடுற குழந்தை வரியா வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் போயிட்டே இருக்கும். முதல்ல நான் நிர்வாணதாம போனோம் அப்படின்னாதான் உடலை மட்டும் இல்ல உடல் உணர்வையும் மறந்து போகணும், உடல் உணர்வையும் கைட்டு வச்சுட்டு போகணும். உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும், அதுதான் மெயின். இதுக்கு பேர் தான் ஞான சிந்தனை பண்றது, ஞான மனநம் பண்றது, ஞான கடலை கடையிறது. உங்களுக்குள்ள ஒரு சின்ன பாயிண்ட கூட திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கு, அது அது பக்கா படிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி நீங்க பண்ணலன்னு அர்த்தம்னா புத்தி என்ன பண்ணா இங்க என்ன நடக்குதோ அதுல மயங்க ஆரம்பிச்சிடும். சோ இது எங்க போகணுமோ அங்க போகணும்ன்ற எண்ணத்தை நீங்க போட்டுக்கிட்டே இருந்தா இங்க இருக்கிற விஷயத்துல அது மயங்காது, இல்லாட்டினா இங்க இருக்கிற விஷயத்துல மயங்கும். இது எப்படின்னா ஒரு ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு ஸ்பீடா கிளம்புறாங்க, டைம் ஆகுது, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பஸ் வருது, அதை விட்டா அவ்வளவுதான். ஆனா ரொம்ப 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 முக்கியமா அந்த போய் ஆகணும்னா என்ன பண்ணுவோம், கிளம்புவோம். அந்த நேரம் என்னென்னமோ வரும், ரேடியோ வைப்பாங்க, மத்தவங்க பேசுவாங்க, எதுலயுமே மாட்டுக்காம கடக்கடக்கடன்னு பொண்ணு போயிட்டே இருப்போம் பாருங்க. அந்த மாதிரி ஆனா அதே அந்த மாதிரி வேலை இல்லைன்னா என்ன ஆகும், இங்க இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம், இது ஏன் இப்படி இருக்கு, அதே அப்படி நிகழ்காலத்துல மாட்டிக்கும். அப்படி நிகழ்காலத்துல மாட்டிக்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் ஞான சிந்தனை. இந்த கலியுகத்துடைய விஷயங்களை சிக்கிக்காம, ஏன்னா நிகழ்காலம் கலியுகம், கலியுகத்தின் விஷயத்துல சிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் போக போற அந்த இடத்த டைம் வச்சு டைம் வச்சு போகணும் போகணும் நாராயணன் ஆகணும் அதே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். இதான் ஞான சிந்தனை. எதுக்கு இங்க புத்தி சிக்கக்கூடாதுன்றதுக்காக. நீங்க கர்ம யோகிகள். சோ இது ஒரு சிஸ்டர் வந்து வேலைக்கு போனா பாபாவை நினைக்க முடியல அப்படின்றதுக்காக வேலைக்கு போகாம இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் போனாங்க, போனா அவங்க சொல்றாங்க ஆச்சரியமா இருக்குது, வேலைக்கு போனா மீண்டும் மீண்டும் பாபா நினைவு வந்துகிட்டே இருக்குது. சோ அதுதான், ஏன்னா நீங்க கர்ம யோகிகள், கர்மத்தை விட்டுட்டு பண்ற யோகம் கிடையாது. கர்ம யோகிகள் இந்த காரியம் கை கால் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே புத்தி பாபா கிட்ட இணைஞ்சு இருக்கணும், அதுதான் டேலண்ட். இணையனும் அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் மைண்டுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், வெளியில பேசினாலும் அதைத்தான் பேசணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் பாபா சொன்ன ஞானத்தை பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள். அப்படி இப்ப ஒருத்தர் வராது, அவங்களுடைய விசேஷ குணத்தை, மோசமானவங்களுடைய விசேஷ குணத்தை கூட பாக்குறது பாபா கொடுத்த ஞானம், பார்க்க முடியுமா? பார்த்து அவங்க கிட்ட அது சொல்லுங்க, சரி இவ்வளவு விசேஷம் உங்களுக்கு இருக்குது, உங்களை மாதிரி யாருமே இந்த வேலை பண்ண முடியாது, அப்படி பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிடுது, ஞானத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க, ஞானத்தை மீறி எதுவும் உங்க வாயில இருந்து வரல. கர்ம யோகிகள் பாபா கேக்குற ஒரு ஆமைக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? ஆமை வந்து ஐந்து அறிவு விலங்கு, அதுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லையா? அது என்ன பண்ணுது, சரீர நிர்வாகத்துக்காக புல்லு சாப்பிடுது, சாப்பிட்டு கர்மேந்திரியங்களை ஒருமுகப்பட உள்ள இழுத்துக்கிட்டு அமைதியா உட்காந்துது. உங்களை நான் அதானே பண்ண சொல்றோம். ராஜயோகியுடைய இலக்கணம் அந்த ஆமை, ஆமைக்கு இருக்கிற அறிவு இல்லையா? அவ்வளவுதான் ராஜயோகன்றது, அதுதான் கை கால் காரியம் செய்யட்டும், புத்தி அழகா உள்ள உட்காந்துக்கிட்டோம், அப்பா நினைவுல உட்காந்துக்கிட்டோம், சேஃபா உட்காந்துக்கிட்டோம். அந்த அறிவு கூட இப்ப பாருங்களா, இப்ப ஆமை வந்து ஒரு ஒரு சோம்பேறித்தனத்துக்கான ஒரு உதாரணமாக உலகம் சொல்லிட்டு இருக்குது. ஆனா பாபா எதுக்கு ஆமையை ஒப்பிடுறாரு பாரு, இங்க இல்ல, வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமை வச்சிருப்பாங்க கோயில்ல, கோயிலுக்கு வெளியில அந்த சாமி சம்பந்தப்பட்ட பொருள் விஷயம்ல, அங்க பார்த்தா வெறும் ஆமையா இருக்குது, நந்தி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஆமையும் நிறைய இருக்குது. அப்பா இங்க கொடுக்கற ஞானத்துடைய நினைவு அது, ஆமைக்கு இருக்கிற அறிவு இல்லையா? வேலை முடிஞ்சானே அது பாட்டு போய் அமைதியா உட்காந்துக்கலாம். அது மாதிரி நீங்க ஏன் உங்க மனசு அமைதியா இல்லாம கண்டதை போய் மேஞ்சிட்டு இருக்கிறீங்க? உனக்கு தேவையான சரீர நிவாரணத்துக்கு தேவையான வேலையை மட்டும் செஞ்சுட்டு அப்பா கிட்ட போயிடு, அமைதினாலே அங்கதான் அப்பாதான், அங்க போயிடு, அப்பா நினைவுல இருக்கணும், குழந்தைகளே சுவதஷ்ண சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்க வேலை, இதுதான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த சக்கரம் சுத்த சுத்த இங்க இருக்கிற விஷயம் உங்களை பிடிச்சி இருக்காது, நிகழ்காலம் பிடிச்சி இருக்காது. நிகழ்காலம் தான் நமக்கு மிகப்பெரிய எதிர். ஆனா அஞ்ஞானத்துல பீயிங் இன் தி பிரசன்ட் மொமெண்ட்ன்றாங்க, அதுல வந்துதான் எல்லா டேக்கோவ் ஆகுறது. உங்களை மாஸ்டர் விதை ரூபம்னு உணரணும். விதைக்குள்ள மரம் பற்றிய முழு ஞானம் இருக்கும். அதோடைய உற்பத்தி மற்றும் பாலனை எப்படி ஆகுது, டிராமாவில 84 பிறவி சக்கரம் எப்படி சுத்துது, 84 பிறவின் சக்கரத்துக்காக இந்த கால சக்கரத்தின் படம் அமைக்கப்பட்டிருக்கு. பாபா சொல்றாரு, உங்களை விதைன்னு உணருங்க. ஏன்னா பாபா தான் விதை, மனித சிருஷ்டி மரத்தின் விதை அவர், நாம மாஸ்டர் விதை. அப்படின்னு என்ன, அவரை ஏன் விதைன்றோம், அந்த மரத்தை பத்தி ஃபுல் ஞானம் அவருக்குள்ள இருக்குது, அதனால அவர் விதை. இப்ப நமக்கும் இருக்குது, இப்ப விதைன்னு உணரணும்னா என்ன அர்த்தம், எனக்குள்ள எல்லா ஞானமும் இருக்குது, அனைத்தும் நான் அறிவேன், நடந்தது நடப்பது நடக்க இருப்பது அனைத்தும் நான் அறிவேன் அப்படின்னு சில படங்கள் எடுப்பாங்க சாமியார்களை வச்சு, சாமியார்கள் கதையாக. உண்மையில அனைத்தையும் அறிந்தது நாம தான் இல்லையா? சோ மாஸ்டர் விதைன்னு உணருங்க. சோ அதன்படி உங்களுடைய நடிப்பும் இருக்கணும். என்ன நடந்தாலும் பாபா டென்ஷன் ஆகாம இருக்க, ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாமே நன்மையிலதான் முடியும். அதே மாதிரி இருங்க. சோ இந்த மரம் எப்படி உற்பத்தி ஆகுது, அந்த விதையிலிருந்து, விதையிலிருந்து அப்படியே பிரம்மா சரஸ்வதி ரெண்டு இலை வருது, அப்புறம் அப்படியே பிராமண தர்மம் தேவதா தர்மம் அடுத்தது கிளைகள் எல்லாமே தெரியுது. சோ இதெல்லாம் மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மரத்தோட ஒப்பிட்டாங்க, அந்த மரத்துடைய இதுதான் கல்பவிருஷ மரம் அப்படின்னு இந்து கோயில்ல சுத்துறாங்க, கிறிஸ்துமஸ் ட்ரீன்ட்டு அங்க ஃபேமஸா வச்சிருக்கிறாங்க. சோ ஏன்னா மரத்தை வைத்து இறைவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அது உண்மையிலே சிருஷ்டி மரத்தை குறிக்கிறது. புராணத்துல கல்பவிருஷ மரம் நிஜமாலே ஒரு மரத்தை காட்டுவாங்க. சோ இது மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். 84 பிறவி சக்கரம் எப்படி சுத்துது, சோ இது உங்க மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கும்போதுதான் மத்தவங்களுக்கு நீங்க புரிய வைக்க முடியும். இந்த கால சக்கரம் படத்தை வச்சு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த படம். மனிதர்கள் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு மீம்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். சினிமா படத்தை வச்சு பண்றாங்களே, சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவரோ யாரோ ஃபேமஸ் ஆனாலு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அதுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அன்று இன்று அப்படின்னு போட்டு ஒரு காமெடிக்காக போடுவாங்க. நம்ம அப்படி பண்ணலாம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு உறவை எடுத்து அவங்களுக்குள்ள பேசின ஏதோ ஒரு டைலாக் போட்டு அவங்களே இன்னைக்கு எப்படி பேசுறாங்க, அந்த உறவுகள் அந்த வார்த்தைகள் எப்படி மாறி இருக்குது, அந்த அன்பு மரியாதைலாம் எப்படி மாறி இருக்கு அப்படி நம்ம போடலாம். சரி, இந்த கால சக்கரத்தின் படம் 84 பிறவி சக்கரத்தை விளக்குறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதர்கள் 84 லட்சம் ஜீவராசிகளுக்குள்ள ஆத்மா போகுதுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இத்தனை பிறவி எடுக்குது ஆத்மா, இத்தனை உடல்ல இத்தனை ஜீவராசிகளுக்குள்ள வருது, புல்லாகி பூண்டாகி அப்படி இப்படின்ட்டு. ஆனா நமக்கு பாபா சொல்றார், வெறும் 84 பிறவி மட்டும்தான் குழந்தை, அதிகபட்சமாவே நீ எடுக்கிற, அதுவுமே எல்லாரும் எடுக்கிறது இல்லை, அதிகபட்சம் 84 பிறவி தான் எடுக்கிற. ஏன்னா யாருக்கும் இது சக்கரம் நடந்ததே மீண்டும் நடக்கும் தெரியல. யாரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களா இருக்கிறாங்களோ, அதாவது பிராமணன்ல இருந்து யாரு தேவதை ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் 84 பிறவி, மற்ற தர்மத்தினருக்கு கிடையாது. சோ அந்த 84 பிறவியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ உங்களுடைய 84 பிறவியத்தான் பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல்னு பிரிக்கிறாங்க ரெண்டா. சோ இந்த பகல் இரவு சேர்த்தே 84 பிறவி வந்துடுது. திருமூர்த்தி படத்தை உருவாக்கி அதுல இது உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமைனு எழுதுங்க, பெறணும்னா வந்து பெற்றுக் கொள்ளுங்கள், இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்லைன்னு போடுங்க. வரப்போற மகாபாரத போருக்கு முன்னாடி நீங்க முயற்சி செஞ்சு இதுக்கு அடையணும் அப்படின்னு போடுங்க. சமஸ்கிருதம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வச்சு ஜாக்கிர நாயக் உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருக்காரு, நமக்கு இவ்வளவு ஞானம் இருக்குது ஆனா யாருமே பேசல. எவ்வளவு ஞானம் பாருங்க, எவ்வளவு இருக்குது இல்லையா. மகாபாரதத்துல நாராயணன் கீதைய சொல்ல, கிருஷ்ணர் சொல்லல, இந்த கீதையை கேட்கறவங்கதான் நாராயணன் ஆகுறாங்க. நரன்ல இருந்து நீ நாராயணன்ட்டு அதுலயே வருது. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் பார்த்து சொல்றாரு, இப்ப நாராயணன் ஆகுற நாராயணனேவா சொல்லுவாரு. இப்ப சொன்னது வேற யாரோ, அது யாரு? நீதான் நாராயணனா இருந்த இப்ப நரனா இருக்கிறன்னு சொன்னது யாரு? இப்ப வேற யாரோ சொல்லிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம போடணும். சோ இப்பதான் நமக்கு டைம் திருமூர்த்தி பார்த்த போட்டு இதுதான் உங்களுடைய பிறப்புரிமை. இந்த பிராமணன் மகாவிஷ்ணுவா ஆகிற உரிமை உங்களுக்கு இருக்குது. பிராமணன் ஆகிட்டீங்கன்னா ஆகிடுவீங்க. மனிதர்கள்லாம் தங்களை தாழ்ந்த ஜாதின்னு சொல்றதுல பெருமைப்படுறவங்களா இருக்கிறாங்க. உயர்ந்த ஜாதி ஆகிறதுக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இது ஈஸ்வரிய பிறப்புரிமை. பிராமணன் ஆனாத்தான் தேவதையாக முடியும். எழுதுங்க, இப்ப விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு நம்ம இப்படி போலாம், இப்போது இல்லை இல்லை எப்போதுமே இல்லை அப்படின்னு பாபா சொல்றாரு. இது நல்லா இருக்குது. பட் ஆனா தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸா இருக்கு சாகும்போது சங்கரா சங்கரானா. சாகும்போது சங்கரா சங்கரானா பிரயோஜனம் இல்ல. சாகுறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சுக்கோங்க, நீங்க யாருன்னு உணர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம கூப்பிடலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த நடைமுறை வட்டார பாஷை தான் அவங்களுக்கு புரியும், பிடிச்சி இருக்கும். அதுக்கு முன்னாடி முயற்சி செய்யணும். எல்லாரும் அழியும் போது நான் அழியறேன், குழந்தை ஆத்மா அழியாதுப்பா. முயற்சி செஞ்சு ஆத்மாவை காப்பாத்திக்கோ, ஆத்மாவை காப்பாத்திக்கோ. உடலை காப்பாத்துறன்ட்டு போய் சித்தர்கள் பின்னாடி போய் நேரத்தை வீணாகிட்டு இருக்கிற எவன் உடலை காப்பாத்தினான்? எந்த சித்தன் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறான்? அவன் இருக்காரு, கண்ணுக்கு தெரியாது. இப்படி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க மக்கள். ஆத்மாவை காப்பாத்த வேண்டிய நேரம். ஆத்மா சொர்க்கமான உலகத்துக்குள்ள பிரவேசிக்கணும், போய் அங்க போய் தூங்கிட்டு இருக்க கூடாது பரந்தாமத்துல, வந்து முயற்சி செய்யுங்க அப்படின்னு போர்டு போடுங்க. சோ நிறைய யுக்தியா நம்ம போடலாம். இந்த வாணியில இருந்து நிறைய சொற்பொழிவு நடத்தலாம், நிறைய ஆர்டிக்கிள் எழுதலாம், புக்கே எழுதலாம். ராமராகிய சிவன் என்ன கொடுக்கிறாரு, ராவணன் என்ன கொடுக்கறான்னு நமக்கு தான் தெரியும். அரை கல்பம் சிவபாபா கொடுக்கிற அந்த ராமராஜ்யம் நடக்குது, அங்க ஆஸ்தியை அனுபவிக்கிறோம். அடுத்த அரை கல்பம் இந்த ராவணனுடைய ராஜ்யம் நடக்குது, அங்க துக்கத்தை அனுபவிக்கிறோம். அதனால பரமாத்மா துக்கம் கொடுக்கல, கொடுத்தது ராவணன். 5 விகாரங்கள்ன்ற ராவணன் தான் துக்கத்தை கொடுத்தான் துவாபரத்துல இருந்து. அவன் தான் உங்களை விகாரி ஆக்கணும். விகாரி ஆனதுனால துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. இப்ப விகாரி ஆக்கினவன் யார்? அவன் தான் துக்கத்துக்கு காரணம், கடவுள் கிடையாது. பாபா பல விதமா பல வழியில பல விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ருஷியா இருக்கணும்ல. உலகத்துல யாருக்காவது தெரியுமா இந்த ரகசியம்? யாருக்காவது தெரியுமா? நமக்கு எவ்வளவு ரகசியம் இருக்குது, ஒண்ணுமே இல்லாம அப்படி ஒரு போது அந்த வள்ளலார் பக்தரும் தான் யாருக்குமே தெரியாத ரகசியத்தை அவர் அடைஞ்சிட்ட மாதிரி இருப்பாங்க, ஆனா ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க எவ்வளவு குஷியா இருக்கணும், அதாவது நீங்க பேசுற வார்த்தையை விட உங்க முகத்துல இருக்கிற குஷி வந்து அவங்களை யோசிக்க வைக்கணும், இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாங்களே அப்படின்ட்டு. எவ்வளவு விளக்கங்கள் கிடைக்குது கடவுள் கிட்ட இருந்து, எவ்வளவு குஷியா இருக்கணும். சிவபாபா தினம் தினம் நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். நாம ஒன்னும் சிவபாபா எடுத்த ரதமான இந்த சாக்கார பிரம்மாவை நினைக்கிறது கிடையாது. இந்த பிரம்மா பாபா மூலமா சிவபாபா தான் ராஜயோகத்தை நம்ம கத்துக்கிட்டு கத்து கொடுக்கிறாருன்னு தெரியும். ஆனா பிரம்மா உடலுக்குள்ள வர்றார், பிரஜாபிதா பிரம்மாவுக்குள்ள. சோ யார் உடலுக்குள்ள சிவன் வந்தாரோ அவரு தான் பிரஜாபிதா பிரம்மா. அவர் இவர் ஒருத்தர் தான், வேற யாருமே பிரஜாபிதா பிரம்மா கிடையாது, சொல்ல முடியாது. சோ இந்த ஞானத்துல அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு பிரஜாபிதா வேற பிரம்மா வேற, உங்களுக்கு இருந்த ஒரு பிரம்மா இப்ப எங்க கிட்ட இருக்கிறவ தான் பிரஜாபிதா அப்படின்னு சங்கர் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஞானத்தை சரியா கேட்காதனால நிறைய பேர் போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. சரியா கேக்குற இடத்துல ஐயோ அதெல்லாம் கேட்காதீங்க, அவன்தெல்லாம் பார்க்க கூடாது, ஸ்ரீமத் கிடையாதுன்னு சொல்லியும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிருக்கிறான். சோ சங்கர் பாட்டிக்கு போறது அவங்களாலையும் தடுத்து நிறுத்த முடியல, தடுத்து நிறுத்துறவங்க எடுக்கிற கிளாஸ பார்க்கவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாவத்தை அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ ஞானம் புரியணும், அதுதான் மெயின். ஒரே ஒரு பிரஜாபிதா பிரம்மா தான், நிறைய பேர் கிடையாது. சோ பிரஜாபிதா பிரம்மா, பிரம்மாவுடைய செய்யற காரியத்துடைய பேர் இல்லையா, அவர் தந்தையா இருக்கிறார் எல்லோருக்கும். சோ அது ஒரே இது பிரஜாபிதா பிரம்மா. இவங்க அதை பிரிச்சு விட்டா பிரஜாவை தனியா பிரிச்சு, பிதாவை தனியா பிரிச்சு, பிரம்மாவை தனியா பிரிப்பாங்க போல இருக்குது. பிராமணர்களும் அவசியம் வேணும். ஏன்னா யாருக்கு ஞானத்தை போதிக்கிறது, பிரம்மா உடல வந்து யாருக்கு போதிக்கிறது? சோ கேக்குறதுக்கு அவருடைய குழந்தைகளை படைக்கிறார் பிராமணர்களை. ஒரு வினாடியில முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி அல்லது ராஜ்யம் பாக்கியம் பெருங்கல்னு பாடப்பட்டிருக்கு. நாம சிவபாபாவுடைய குழந்தைங்க அப்படின்னு பாபா சொல்றார். சரி அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்க. ஒரு வினாடியில முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி அப்படின்னு பாடப்பட்டு இருக்கோம். சோ அது என்ன அர்த்தம், இத புரிஞ்சுக்கிட்ட அந்த நொடி சொர்க்கத்துக்கு நீங்க என்டர் ஆயிட்டீங்க. அத புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பாபா கொடுக்கிறார், அவரை நினைக்கணும், ஒளிப்புள்ளியா நினைக்கணும். அந்த ஒரு செகண்ட் சொர்க்கத்துக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்க. அதே மாதிரி நாராயணனா இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வினாடிதான். நீங்க எது நாராயணனாவே நீங்க ஆகுறீங்கன்னா கூட நாராயணன்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற அந்த ஒரு வினாடி எப்ப அந்த எண்ணம் வந்த அப்படி மாறுறீங்களோ அந்த நொடி நீங்க நாராயணன். அதுதான் வினாடி ஜென்மிக்கு. ஆனா அதுக்கான பயிற்சிக்கு நேரம் ஆகுது. நம்ம சிவபாபாவுடைய குழந்தைங்க, சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா அவரு. அப்ப கண்டிப்பா நமக்கு சொர்க்கத்தின் அரசாட்சியத்தானே கொடுப்பாரு, இந்த துக்க நிறைஞ்ச உலகத்தையா இறைவன் கொடுப்பாரு. அவர் எவ்வளவு அதிசயமானவர், அந்த அதிசயமான சிவபாபாவுடையவரா நாம ஆகி இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு போதை இருக்கணும், அவரை எவ்வளவு நினைவு செய்யணும் இல்லையா. சொர்க்கத்தின் அரசாட்சியா கொடுக்கிறவருடைய குழந்தை அப்படின்னா சாதாரண விஷயமா? அவரை எந்த அளவுக்கு நினைக்கணும்? குழந்தைங்களை தத்தெடுக்கும் பொழுது குழந்தைக்கு வந்து முதல்ல நான் இவருடைய குழந்தையா இருந்தேன், இப்ப இவங்க என்ன தத்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால யாரு தத்தெடுத்தாங்களோ அவங்க கிட்ட அவங்களுடைய மனம் போயிடும், முதல்ல இருந்தவங்க கிட்ட இருந்து மனம் விலகிடும். ஏன்னா ஏன் தத்து எடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சொத்து இருக்கும் இல்லையா, இவங்க ஏன் கொடுத்தாங்க, இவங்களால வளர்க்க முடியல. இப்ப யாரு எனக்கு ஆஸ்தியை கொடுக்க போறாங்களோ அவங்க மேலதான் அந்த பற்று வரும். நிறைய சினிமா நடிகர்கள், பேமஸான செலிபிரிட்டிக்கெல்லாம் அந்த மாதிரி திடீர்னு யாரோ வந்து நான் தான் உன்ன பெத்தேன் அப்படின்னு அவங்க என்னதான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது. ஏன்னா வளர்த்தவங்களதான் பிடிக்கும், அவங்க மூலமா தான் இவங்க இவ்வளவு ஆஸ்தி அடையறாங்க. அந்த மாதிரி பாபா நம்மள தத்து எடுத்து இருக்கிறார். அவர் உலகத்தின் ஆஸ்தியே கொடுக்க போறார், உலகத்தையே கொடுக்க போறார். பிறகு அந்த லௌகிக அப்பாவை நினைவு செய்யறதுனால என்ன பிரயோஜனம், அவர் என்னத்த கொடுக்க போறாரு, அவர் கொடுத்த ஆஸ்தி தான் இங்க அனுபவிக்கிற துக்கம் எல்லாமே. அதனால மிக அன்புக்குரிய தந்தை, இவ்வளவு பெரிய செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தந்தைய நிரந்தரமா நினைக்க வேண்டாமா, அன்பா நினைக்க வேண்டாமா? ஏன்னா பாபா எந்த அளவுக்கு உழைத்து குழந்தைகள் அந்த சொர்க்கத்துக்கு தகுதியுடையவரை ஆக்குற, அந்த மாதிரி தந்தைய அடிக்கடி மறந்துடுறீங்க. துக்கம் கொடுக்கக்கூடிய எல்லோரையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த தந்தைய என்ன மறந்துடுறீங்களே? எப்படி பாபா சூப்பரா சொல்றாரு, அவங்கள அவனுக்கு சுகத்தை கொடுக்கறாங்க, அவனை ஞாபகம் வச்சிருக்கிற, ஆனா சுகத்தை கொடுக்கக்கூடிய என்ன நினைவு செய்யற, என்ன மறக்கிற? துக்கத்தை கொடுக்கறவன நினைவு செஞ்சுட்டே இருக்கிறியே. நான் உனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த தியாகமும் பண்ண சொல்ல, நீ தாராளமா உன் வீட்டிலே இரு, ஆனா பாபாவை மட்டும் நினைவு செஞ்சுட்டே இரு. அதுலதான் உழைப்பு தேவை. வீட்டுல இருக்கும்போதுதான் நான் பாபாவுடையவன், பாபாவுடையவன். அது இருந்துகிட்டே நான் பாபாவோட குழந்தை, உடலற்ற அந்த பாபாவுடைய குழந்தை, நானும் உடலற்றவன் ஆத்மா, அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கட்டும். அவ்வளவுதான், வேற எந்த உழைப்பும் பாபா சொல்லல உங்களுக்கு. என்னுடையவரா ஆகி இருங்க, வீட்டுல பார்வதி தேவியா இருங்க, சிவனுடைய மனைவின்ற எண்ணத்துல இருங்க, இந்த உலகத்தின் தாய் நான் என்ற எண்ணத்துல இருங்க, நிரந்தரமா என்னையும் புது உலகத்தையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இது முழுசும் சுடுகாடு, சுடுகாடா ஆக போகுது. ஆனா இது தேவையில்ல, சொர்க்கத்தை நீ நினைவு செஞ்சுட்டே இரு. சோ அது பாத்தீங்கன்னா பாபா சொல்றார், பக்தியில வந்து துக்கம் தாங்காம கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்டதுனாலதான் நான் வந்தேன். அதே மாதிரி நீங்க சொர்க்கத்தை நினைக்க நினைக்க சொர்க்கத்தை கூப்பிடுறீங்க, அப்ப இந்த பழைய உலகம் அழிஞ்சு அது வந்துடும். சோ புது உலகத்தை நினைவு செஞ்சுட்டே இருங்க. இது அழிய போகுதுன்னு சொல்லிட்டாரு, இதை ஏன் நினைவு செய்றீங்க? நீங்க என்னுடையவரா ஆகிட்டீங்க, முழுசா என்னுடையவரா ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முழு உலகத்துக்கும் எஜமானர் ஆயிடுவீங்க. சோ எந்த அளவுக்கு பாபா உடையவரா ஆகுறீங்க முழுசா, எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க, அந்த அளவுக்கு முழு உலகம் உங்களுடையதா ஆகும். அதை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் ஞான சிந்தனை. இதனாலதான் இந்த கலியுகத்துடைய கலியுகத்துல உங்க புத்தி சிக்காம இருக்கும், துக்கம் துக்கம் அனுபவிக்காம இருக்கும். சோ பாபா தத்து எடுத்திருக்கிறாரு, சுகத்தை கொடுக்கக்கூடிய பாபாவோட குழந்தை, அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம பாபாவுடையவரா ஆகி இருக்கிறோம், வருங்காலத்துல சொர்க்கத்துக்கு எஜமானரா ஆவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால அளவு கடந்த குஷி இருக்கணும். சிவனுடைய குழந்தை சாதாரண விஷயமா, பெரிய பெரிய கோயிலுடைய பூசாரி எனக்கு தெரிஞ்சவன் சொல்றதே ஒரு பெருமையா நினைப்பாங்க. இப்ப திருப்பதியில இருக்கிற பூசாரி எனக்கு க்ளோஸ் தான், அது எவ்வளவு பெரிய கர்வமா சொல்லுவாங்க. அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த வெங்கடாஜலபதியே நான் தானா, உங்களுக்கு எவ்வளவு கர்வம் குஷி இருக்கணும், அளவு கடந்த குஷி இருக்கணும். அதை நம்ம யோசிச்சு பாக்கணும். சின்ன யாராவது யாராவது பெருசா சொல்லிக்கலாம்னா நம்ம சொல்லணும், நான் யாருன்னு தெரியல உனக்கு, நீ டெய்லியும் குமரே நாராயணன் அதுதான் பண்ணான், என்னையே உனக்கு அடையாளம் தெரியலன்னு மனசுக்குள்ள அந்த போதை இருக்கும். போய் உலகில் போதையில அந்த மாதிரி அவன் பெரிய ஆள்னா எனக்கும் இவனை தெரியும், அவனை தெரியும், எவனை தெரியும், நாராயணனோட பெரியவங்க யாரு இருக்காங்க இந்த உலகத்துல? அதுவே நான் தான், என் அப்பா சிவன், அவரோட பெரியவங்க எங்கேயுமே கிடையாது. அந்த போதையில இருந்த அவருடையவர் ஆகியிருக்க சொர்க்கத்தின் எஜமானராக போறோம். மாயா பாருங்க, ஒருத்தர் ரூபத்துல வந்து அவர் சொல்றாரு, அவனுடைய பொண்டாட்டிக்கு ஒரு சும்மா கிளி மாதிரி இருக்கும்ன்றாரு. அவருக்கு 80 வயசு ஆகுது, அவர் சொல்றாரு. அப்ப மாயா வந்து அப்படி வேலை செய்யுது. சொர்க்கத்துல என்னுடைய மனைவி எப்படி இருப்பாங்க, உலகத்திலே நம்பர் ஒன் அழகி, என்னுடைய கணவன் உலகத்திலே நம்பர் ஒன் கணவன், அப்படியே டக்கு டக்குன்னு சொர்க்கத்துக்கு புத்தி போயிட்டே இருக்கணும். இங்க இருக்கிறதுக்கு அப்படியே மாத்தி மாத்தி, நம்ம அவங்க கிட்ட சொல்றோமோ இல்லையோ மைண்டுக்குள்ள சொல்லி சொல்லி மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த கலியுகத்துல சிக்காம இருக்குங்க, இல்லைன்னா மாட்டிக்கோங்க. சோ அது மாதிரி இந்த கல்யாண ஆசை வந்தா என்ன ஆகும் அப்படின்றத கூட சோசியலிஸ்டர் போட்டிருக்கிறாங்க. சோ அது மாதிரி வரும்போது என்ன நல்லா நம்ம பேசிக்கணும், எப்படி எல்லாம் சிந்தனை பண்ணி வெளில வரணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த ஞானத்தின் மூலமா அந்த விஷயத்த ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஞானத்தின் மூலம். இந்த உடுக்கை அடிச்சு பேய ஓட்டுறன்னுவாங்களே, அது மாதிரி நம்ம அடிக்கிற உடுக்கை தான் இந்த ஞானம். அதுக்காக தான் அந்த ஞான சிந்தனை பண்றதுக்கு தான் இவ்வளவும் கொடுக்கிறார், அளவு கடந்த குஷி இருக்கணும். சோ நிறைய பேர் வந்து காலையிலே முரளி போடுங்க, நான் இதை கேட்டுக்கிட்டே சமைப்பேன் அப்படின்றாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போறதான் ட்ரை பண்றோம், அதையும் மீறி சில சமயம் சேவைக்கு போகும்போது அது டிலே ஆயிடுது. சோ அதையும் மீறி நான் நைட் எடுத்தேன்னா அதுல போதை இருக்க மாட்டேங்குது. நிறைய இது பாத்துட்டேன், ஏன்னா எனக்கு முதல்ல போதை இருக்கணும், அப்பதான் அது மத்தவங்களுக்கும் இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல என்னன்னா, நீங்க சரி அதுக்கு முன்னாடி நாள் வாணியை தான் கேளுங்களா இல்ல, மொத்தத்துல நமக்கு போதை இருக்கணும், மைண்ட் தெளிவாகணும், அவ்வளவுதான். சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போடுறான்னா சரி. பாபா சொல்றாரு, அளவு கடந்து குஷி இருக்கணும். சுடுகாடை எதுக்கு நினைவு செய்றீங்க, சுடுகாட்டுல இருக்கிற பேயை ஏன் நினைவு செய்றீங்க? என்னுடையவர் ஆகிட்டீங்கன்னா உலகத்துக்கே எஜமான ராவீங்க. சுடுகாட்டுல பேயுடையவர் ஆகி என்ன பண்ண போறீங்க? அதுக்கு உடம்பு கூட கிடையாது, என்ன பண்ண போறீங்க? அதனால பாபா உடையவர் ஆகுங்க, சுடுகாடு ஆக போகுது. இது பழைய சரீரம்னு உங்களுக்கு தெரியும், சொர்க்கத்துக்கு போக போறோன்றது உண்மைதான். ஆனா இப்ப ஆத்மா வந்து பழைய உடம்புலதான் இருக்குது, அதனால வினைப்பயன அனுபவிக்க வேண்டி இருக்குது. ஆனா அந்த மாதிரி வினைப்பயன கூட மம்மா பாபா எவ்வளவு குஷி குஷியா அனுபவிச்சாங்க பாத்தீங்கல்ல. அந்த மம்மா கடைசியில அந்த கேன்சர் டைம்ல வந்து அவங்களால எழுந்திருக்க கூட முடியாம படுத்த படுக்கையா இருக்கும்போதும் அந்த முகம் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சாம். இந்த முகத்துல கொஞ்சம் கூட வார்த்தம் தெரியலையா. குஷி குஷியா வினைப்பயன அனுபவிச்சாங்க. சோ இந்த ஞானத்தை சிந்தனை பண்ண பண்ண வரும் அந்த போதை. பிறகு வருங்கால 21 பிறவிக்கான சுகம் எவ்வளவு உயர்ந்தது. சோ இது வினைப்பயன், அதுவும் ரொம்ப முக்கியம். யாரோ சொன்னாங்க பாபா குழந்தை ஆன பிறகுதான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு பிரஷர் குறைஞ்சிருச்சு, லோ பிரஷர் ஆயிடுச்சு, லோ பிபி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சோ மாயா அப்படி யோசிக்க வைக்கிது. அதுக்கு வேற காரணமா கூட இருக்கலாம், ஏன்னா அவங்க வெளியில வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடறாங்க, அவங்க வெளிநாட்டுல இருக்கிறதுனால, ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால. பட் நான்வெஜ் விட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு பல காரணம் இருக்கும், வெளியில அவன் என்ன கலக்கறானோ தெரியாது, அதுவும் கூட காரணமா இருக்கும். மெயின் வினைப்பயன் இல்லையா, பாபா குழந்தை ஆகிட்டீங்க, டைம் கிட்ட நெருங்கிருச்சு, நாம சொர்க்கத்துக்கு போகணும், பாவத்தை எரிக்கணும். சோ யோகத்தின் மூலமாக மட்டுமே பாவத்தை எரிக்கிற அளவுக்கு நம்ம தலையில ஒண்ணும் கம்மியா பாவம் இல்லை, பல பிறவியின் பாவம் இருக்கு. சோ அப்ப உடல் ரீதியான பிரச்சனைகளின் மூலமாகவும் அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஆனா ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டு இருங்க, அதுக்காக பாபா சுனஸ்ரீமத்தை மீறிடாதீங்க. ஆனா எல்லாம் சொல்லுவாங்க, கருமீன் சாப்பிடாம பாரு, நீ ஒல்லியாயிட்ட பேர், பொண்டு வாங்க சாப்பிடாம ஒல்லியாயிட்ட பேர், அதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு பின்னாடி என்னென்ன வியாதி வரப்போகுதுன்னு பாத்துட்டு இருக்க போறேன் இல்லையா. நல்லா கருமீன் சாப்பிடறவங்க என்னென்ன வியாதி வருது, காமத்துல வர்றதுனால எவ்வளவு வியாதி வருது, காமத்தினால வர வியாதி தான் மிகப்பெரிய வியாதியா இருக்கு, கோனேரியா, சிபிலிஸ், எய்ட்ஸ் இல்லையா. பாத்தீங்கன்னா நிறைய கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில புற்றுநோய் வருது. இப்ப காமத்தை தடுக்கிறதுக்காக தான் அது வருது, காமம் தப்புன்றதுனாலதான் வருது. சோ அப்ப சுத்தி இருக்கிறவங்க சயின்ஸ் சொல்றது, டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, கடவுளை விட அவங்க புத்திசாலியா சொல்றாங்கல்ல. அந்த காலத்துல எல்லாம் இப்படி சாப்பிட்டாங்கப்பா, கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டாங்க, அதான் தெம்பா இருந்தாங்க, இப்ப எங்க எல்லாம் அப்படின்றாங்க. அந்த காலத்துல எப்ப 5000 வருஷம் முன்னாடி பூண்டு வெங்காயம் சாப்பிடல, அதனாலதான் ஆரோக்கியமா இருந்தாங்க, நாங்க அப்படி இருக்கிறோம் அப்படி சொல்லுங்க. அவங்க அப்படி இருந்ததுனாலதான் அவங்க அந்த பெருமாளுக்கு படைக்கிற எதுலயுமே பூண்டு வெங்காயமே சேர்க்க மாட்டாங்க. அப்ப அவங்க அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்கல்ல, அதைத்தான் சாப்பிடுறோம்னு சொல்லணும். மற்றபடி பாபா குழந்தையாகும் போது மாயா வரதான் செய்யும், கர்ம கணக்கு எல்லாம் கொஞ்சம் வேகமா தான் வரும், பயப்படக்கூடாது. விஷி விஷயம் அனுபவிக்கணும். உங்களுடைய புத்தியில பாபா பாபா அது நீங்க எதுவுமே அப்படி திடீர்னு மாறும்போது கொஞ்சம் ஏதாவது உடல் ஒரு மாதிரி ஆகும், பயப்படக்கூடாது. அதனாலதான் தைரியம் வச்சா நான் உதவி பண்றேன். அமிர்த வேலை ஏந்திருக்கிறது வந்து எல்லாமே திடீர்னு மாறும்போது உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும், அதையும் மீறி நான் இப்படியே தான் இருப்பேன் போது தானாவே எல்லாம் ஓடி போயிரு. இருபத்தி ஒரு பிறவிக்கான சுகம் எவ்வளவு உயர்ந்தது! இது பழைய செருப்பு, கர்ம கணக்கா அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இருபத்தி ஒரு பிறவிக்கு இதுல இருந்து விடுபட்டுடுவோமே அப்படின்ற போதையிலேயே இருந்தாங்க மம்மாவும் பாபாவும். நீங்களும் அப்படி இருங்க. முடிஞ்சிருச்சு ஜெயில. இது கடைசி நாள், நாளைக்கு ரிலீஸ் ஆக போறோம் ராவணன் ஜெயில இருந்து. ஜெயில இருக்கிற வரைக்கும் அந்த உதையெல்லாம் வாங்கிதான் ஆகணும், என்ன பண்றது. ஆனா பாபா நினைவுல இருந்தும் ஜெயில விட்டு போக போறன்ற போதையில இருந்தும் அந்த உதை உயர்றதே தெரியாது. ஆனா அவர் தர்மராஜர், செஞ்ச தப்புக்கான தண்டனை அது வரும். ஆனா அதுல இருந்து தப்பிக்கிற வழி, உன் எண்ணம் ஏதோ அதுதான் உலகம், உன் எண்ணத்தை அதுல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்துடு, தச்சிடுவேன். ஏன்னா ஒரு நோய் விடுபடுதுன்னா குஷி வரும் தானே. சில சமயம் இந்த விரல்ல நகைச்சுத்தி அப்படின்னு அப்படியே விரல் குண்டாயிடும், பார்த்தா அப்படி வலிக்கும். அது போனாலே ஒரு மிகப்பெரிய சுகம் மாதிரி அனுபவமாகும் அந்த டைம். இப்ப எதுவுமே இல்ல கையில, ஆனா இப்ப வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அந்த நோய் இருக்கும்போது அது அப்போ அது போறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன்ட்டு இருக்கும், எந்த வியாதியா இருந்தாலும். அப்ப உங்களுக்கு இது எவ்வளவு சந்தோஷம், கண்டிப்பா போயிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப குஷியா இருக்கணும்ல. பல பிறவிகளுக்கான துயரங்கள் நீங்க போகுது, முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா கிட்ட ஃப்ரீயா போறோம், தூய்மை ஆகி போறோம். தூய்மைனால என்ன அர்த்தம், பாவத்துல இருந்து ஃபுல்லத்தையும் விடுபட்ட தூய்மையா சுத்தமா போறோம். இதுதான் ஞான சிந்தனை செஞ்சு குறிப்புகள் எடுக்கிறதுன்றது. சோ எப்படி ஞான சிந்தனை பண்ணணும்ன்றதுதான் இன்னைக்கு முரளி. எல்லா முரளியுமே ஆக்சுவலா அப்படிதான், ஆனா அதை சொல்லல, இன்னைக்கு சொல்றேன். இல்லையா, இருபத்தி ஒரு பிறவிக்கு இதுல இருந்து விடுபட போறோம், அது மைண்ட்லயே இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஞான சிந்தனை பண்ணி அழகா அந்த சோஃபிய சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க, அந்த கல்யாண ஆசை வரும்போது. ஏன்னா அவங்களும் ஒரு கன்னியா, அப்ப அவங்களுக்கு அது தெரியுது எப்படி எல்லாம் சிந்தனை பண்ணி அவங்க வெளியில வர்றாங்களோ அதை சொல்லி மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகணும்ன்றாங்க. சோ அப்ப அது கேட்கும்போது தெரியும், வா இவ்வளவு சூப்பரா ஞான சிந்தனை பண்ணி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. இப்ப பாபா சொல்றது வந்து நோயில இருக்கிறவங்களுக்கான ஞான சிந்தனை. அதே மாதிரி கடன், அது மாதிரி நமக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஞானத்தை வச்சு சிந்தனை பண்ணி பாருங்களேன். இதோட முடிஞ்சு போச்சு, எப்பயோ வாங்கின கடன் எல்லாம் இப்ப வந்து மாட்டிக்கிச்சு, பல ஜென்மமா பலரையாம இருப்போம் நம்பர் தெரியாது நமக்கு, அது இப்ப மாட்டிக்கிட்டோம். ஆனா இதோட சரி, எல்லாம் முடியுது, அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கட்டும். இதுதான் இதுல பாத்தீங்கன்னா அந்த சோஃபிய சிஸ்டர் சொன்னதுல ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவ்வளவு சூப்பரா ஞான சிந்தனை பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டோம், கர்ப்பமும் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வயசுல எட்டி உதைக்கிறத பார்த்து ஊரே சந்தோஷப்படும். ஆனா உங்களுக்கு தெரியும், உள்ள ஒருத்தன் துடிச்சிட்டு இருக்கிறோம், அப்ப துடிப்பீங்க, ஐயோ பாபா அப்படின்ட்டு. கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோன்றதுடைய அர்த்தம் இப்பதான் தெரியுது, பைபிள்ல சொன்னது இல்லையா. இப்ப பாபா குழந்தையாகி கர்ப்பம் அடையிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு அதை விட மிகப்பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது. மற்ற கர்ப்பிணி பெண் அனுபவிக்கிற வேதனையை விட இவங்க அதிகமா அனுபவிப்பான். ஏன்னா அந்த ஞானம் நமக்கு தெரியுது இல்ல, உதைச்சாதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியுது இல்ல. சோ இது தேவையா அப்படின்ற மாதிரி சூப்பரா சொல்லியிருப்பான். சரி, அது மாதிரி உங்களுக்கு நோய் வந்தாலும் அந்த நேரம் இப்படி சிந்தனை பண்ணுங்க, இது கொஞ்ச நாள்ல போயிட போகுது. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நினைவை விட இந்த ஞான சிந்தனை ரொம்ப முக்கியமா தேவைப்படும். ஒரு மாதிரி தலைவலியெல்லாம் இருக்கும்போது இப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கணும், ரொம்ப முக்கியமானது. பாபா ஆலோசனை கொடுக்கிறார், இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள நீங்க பேசுங்கன்றார். நாம 84 பிறவி முடிச்சிட்டோம், சக்கரத்தை சுத்தி ஃபுல்லா முடிச்சிட்டோம், இப்ப அப்பா கிட்ட போறோம், அங்கிருந்து வந்து அப்பாவுடைய ஆஸ்தியை எடுப்போம், அப்படின்னு பேசணும். அப்பா கிட்ட போயிட்டே இருக்கிறோம், வரப்போறோம், சொர்க்கத்துக்கு வரப்போறோம். புத்தம் புது குடும்பம், இங்க மாதிரி துக்கம் கொடுக்கற அப்பா அம்மா, துக்கம் கொடுக்கற கணவன் மனைவி, துக்கம் கொடுக்கற குழந்தை எதுவும் இருக்காது. இப்ப குழந்தைங்களே எவ்வளவு டார்ச்சர் இல்ல, எந்த குழந்தை பெற்றவங்களும் நிம்மதியா இருக்க முடியல, அவ்வளவு டார்ச்சர் கொடுக்கணுங்க சின்ன குழந்தைங்களே. ஆனா அங்க எப்படி இருக்கும் அதை நினைவு செஞ்சுட்டே இருங்க. அப்ப உங்க குழந்தை வருது புடிச்சு இருக்குதுன்னா அப்ப அப்பவும் நீங்க சொல்லலாம், நம்ம இப்ப போறோம் முடிச்சிட்டு இருக்கிறோம், அங்க ஒரு அழகான குழந்தை காத்துக்கிட்டு இருக்குது, அதனால இங்க பற்ற வைக்க கூடாது, கடமை செய்யறேன். நோய் அனுபவிக்கிற மாதிரி அந்த குழந்தைய நாம அனுபவிக்க வேண்டியதா இருக்கு, அவ்வளவுதான், வளர்க்க வேண்டியதா இருக்கு, அவ்வளவுதான். வந்து இதுல இருந்து கட் பண்ற, எப்படி நோயுடைய வழியில இருந்து கட் பண்றோமோ அதே மாதிரிதான் காமத்தின் கவர்ச்சியில இருந்து கட் பண்றது. எல்லாமே நோய் தான், அது கொஞ்சம் ஒரு சுகமான நோய் மாதிரி வந்துருக்கு, அவ்வளவுதான். அதுல இருந்து கட் பண்ணணும், நாக்கு சுவை, கண்ணு சுவை, எல்லாத்துல இருந்தும் கட் பண்ணணும். ஏன்னா முடிஞ்சிருச்சு, இதோ போறேன், இப்ப நம்ம மாட்டிக்க கூடாது, இந்த வழி அனுபவிக்க கூடாது, இந்த கவர்ச்சியில சிக்க கூடாது, இப்படி நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி எடுக்க போறோம், காட்சி கிடைக்குது, சாட்சாத்காரம் கிடைக்குது. சிலருக்கு காட்சி கிடைக்குது, சிலருக்கு காட்சி கிடைக்கல. பாருங்க மம்மாவுக்கு கூட எந்த சாட்சாத்காரமும் ஆகவே இல்லை, ஆனா பிரம்ம பாபாவுக்கு எல்லாமே உலக அழிவும் காட்சி கிடைச்சது, சொர்க்கத்தின் காட்சியும் கிடைச்சது, ஸ்தாபனையின் சாட்சாத்காரமும் கிடைச்சது. அதுவும் மிக துல்லியமா சொர்க்கம் எப்படி இருக்கும்ன்றத அவர் பார்த்தாரு. இருந்தாலும் நாம அந்த சொர்க்கத்தின் ராஜா மகாராஜாவாக விஷ்ணுவாக ஆக போறோம்னு அவர் புரிஞ்சுக்கல, பிறகுதான் ஞானம் வந்த பிறகு புரிஞ்சுக்கிட்டார். நாம இந்த விகாரி இல்லற தர்மத்திலிருந்து இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து காட்சி கட்டுறாரு நிறைய. இந்த பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா அந்த கனவுல இருந்து ஒரு அர்த்தத்தை எடுப்பாங்க. சோ அப்ப அந்த கனவுன்றதே உண்மையில பாபாவுடைய பாஷை, அகிலா சிஸ்டர் வந்து அதை போட்டிருப்பாங்க தன்னை கனவு கடவுளின் பாஷைன்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா சாரி அவங்க இடத்துல ஆர்டிக்கல் எழுதி இருக்காங்க மேகசினுக்கு அனுப்புறது. சரி, அப்ப பாருங்க காட்சி காட்டுறாங்க, எதுக்காக இந்த காட்சி கிடைச்சது அப்படின்னு யோசிச்சா புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா நான் நாராயணன்றது யாருக்கும் கற்பனை கேட்டாத விஷயம்னால புரிஞ்சுக்கலாம் அவரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய கனவு. சோ இப்ப இன்னொரு சிஸ்டர் கூட சொன்னாங்க, நமக்கு இப்ப ரிவிஷன் முரளி முச்சனே ரிவிஷன் பண்றாங்களா, அந்த சிஸ்டர் கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வந்து கனவு வருது, ஸ்கூலுக்கு போற மாதிரி, அவங்க ஸ்கூல்ல முடிச்சுட்டாங்க இருந்தாலும் வருது, ஸ்கூலுக்கு போறாங்க, மாடி ஏறி போறாங்க, அங்க ஒரு சார் நடத்துறாரு, அதுக்கும் மேல இன்னொரு சார், அதுக்கும் மேல போனா சிவபாபா நடத்துறாரு மேல. ஆனா இவங்களால போகவே முடியல, போயிட்டு போகவே முடியல. அப்ப ஒருத்தங்க வந்து அவங்கள தூக்கிட்டு போறாங்க, அப்படி காட்டுறாங்க. சோ அவங்க அதுக்கு முன்னாடியே பாபா குழந்தை ஆயிட்டாங்க, பட் ஆனா அந்த அளவுக்கு கிடையாது, சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் வர்றது அது மாதிரி. சோ அப்ப குழந்தை மிக உயர்ந்த படிப்பை விட்டு இந்த கீழான படிப்பு பின்னாடி போயிட்டு இருக்கிறியா அப்படின்னு தான் அர்த்தம்ன்றது இப்பதான் அவங்களுக்கு தெரியுது, அப்ப தெரியல. எவ்வளவு சூப்பர் பேர். அதே மாதிரிதான் பாபா காட்சி காட்டி இருக்கிறாரு பிரம்ம பாபாவுக்கு. பட் அதுக்காக காட்சி பாக்கணும்ன்ற ஆசை தேவை கிடையாது, ஏன்னா மம்மாவுக்கே காட்சி கிடைக்கல. பிரம்ம பாபாவுக்கு முன்னாடியே மம்மா சம்பூர்ணமாகிட்டாங்க, முழுமை நிலை அடைஞ்சு போயிட்டாங்க. இந்த விகார இல்லற மார்க்கத்திலிருந்து நிர்விகார கிரகஸ்த தர்மத்துல, அதாவது இல்லற தர்மத்துல போயிட்டு இருக்கிறோம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. நாமளும் நீங்களும் அப்படித்தான் இல்ல, விகாரி குடும்பத்திலிருந்து இப்ப நிர்விகாரி குடும்பத்தை சார்ந்தவரா ஆகிட்டீங்க, மிக தூய்மையானவரா ஆகிட்டீங்க, கியான சூத்ரன்ல இருந்து உயர்ந்த பிராமணன் ஆகிட்டீங்க. நீங்க கூட பாபாவின் படிப்பு மூலமா தான் இப்படி ஆகுறீங்க. ஓட்ட பந்தயம் இது, ஓட்ட பந்தயத்துல ஓடுறத நினைச்சிட்டு வேகமா முன்னேறி போகணும் இல்லையா. அந்த சத்தியுகத்துடைய பழக்கத்தை எடுத்துட்டு வரணும். சத்தியுகத்துல மனைவி பயங்கர அழகா இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் கூட எச்சையா பார்க்க மாட்டாங்க. சோ நான் அங்க போகணும்னா நீங்க அப்படி இருக்கணும், இதுல என்ன ஒரு காமெடினா, நீங்க தூய்மையா இருக்கும்போது அது வரைக்கும் அழகா இல்லாத மனைவி கணவன் எல்லாம் பயங்கர அழகா தெரிய ஆரம்பிப்பாங்க. சோ இதெல்லாம் நடக்கும், மாயின் யுத்தம் அது. ஆனா இந்த நாராயணன் ஆகணும் நாராயணன் ஆகணும் சேர்த்ததை இழந்த கூடாது, அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், மைண்டுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். ஞானத்தை பற்றி இல்லைன்னாலே மாட்டிக்கும், ஏன்னா இங்க இருக்கிற விஷயம் பிடிச்சி இருக்கும். யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, டிவிய பார்த்தேன், டிவில சீரியல பார்த்தேன், அதுல ஒரு லவ் சீன் வந்துச்சு, எனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சுங்க. இப்ப பாருங்க, ஏன்னா மைண்ட ஃப்ரீயா விட்டுட்டீங்க, அதுவே ஒரு பெரிய தப்பு. ஞானத்தை உள்ள போட்டு நிரப்புறதுக்கு பதிலா அதை சிந்தனை பண்றதுக்கு பதிலாக ஃப்ரீயா விட்டதே தப்பு. குப்பைய வேற உள்ள விட்டா என்ன ஆகும், அவ்வளவுதான், பாபா விட்டு போக வச்சிடும். அதனால இது ஓட்டப்பந்தயம், நிக்கிற ஒரு செகண்ட்ல கடக்கடன்னு மத்தவங்க போயிடுவான். அது மட்டும் இல்ல, நிக்கிற நேரத்துல உங்களை பிடிச்சி அப்படி தர தர தரன்னு பின்னாடி இழுத்துடும் மாயம். அந்த ஓட்டப்பந்தயத்துல நின்னா அந்த இடத்துல தான் நிப்பீங்க, ஆனா இங்க பின்னாடி வேற இழுத்துடும். வேகமா முன்னேறி போகணும் இந்த படிப்பு மூலமா. மற்றபடி மாதா ஓ மாதா அப்படின்னு அந்த பாட்டுல மம்மாவுடைய மகிமை இருக்குது. ஆனா உங்களுக்கு தான் தெரியும் ஜெகதம்பான்னு யாரு சொல்றாங்கன்னு. ஆனா மாதா பிதான உண்மையிலே சொல்லும் பொழுது யாருக்கும் ஜெகதம்பா நினைவுக்கு வர மாட்டாங்க. அது வந்து நிராகார சிவனை நினைத்து சொல்றாங்க, தாயன்னையே தந்தையன்னையேன்ட்டு. அதுவும் உங்களுக்கு தெரியுது. தந்தை வந்து காட்ஃபாதர்ன்றது சரிதான், அவர் நிராகாரர் தான். ஆனா தாய் நிராகாரர் கிடையாது, நிராகாரரா இருக்க முடியாது சமஸ்தல. அப்ப இந்த தாய் யாரு, தாய் நீயே தந்தை நீயே, பிரம்ம பாபா இல்லையா. உடல் கொண்ட குழந்தையை உடலற்ற சிவன் உடல் கொண்ட தாயின் மூலமாக படைக்கிறார். அதனால தாய் நிராகாரரா இருக்க முடியாது. பாத்தீங்கன்னா புராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரக்கிகள் முனிவரை மயக்கி குழந்தை பெற்றுக்குவாங்க. அப்ப என்ன அர்த்தம், அரக்கி தாய் முனிவர் தெய்வீக குணம் உள்ளவர். பிறக்கிற குழந்தை, சில குழந்தை அசுரனா மாறும், சில குழந்தை தெய்வீக குழந்தையா இருக்கும், அதுல பிரிவு இருக்கும். பாத்தீங்கன்னா ராமணன் அசுரன், அவனுடைய தம்பி விபீஷ்ணர் தெய்வீக குணம் உள்ளவரா இருப்பார். அந்த மாதிரிதான் அசுர குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க பிரம்ம பாபா. அப்பதான் சிவபாபா வந்து நமக்கு ஜென்மம் கொடுக்கிறார். அப்ப பிரம்மாவையும், ஏன்னா பிரம்மா குழந்தையும் கூட, மனைவி மட்டும் இல்ல குழந்தையும் கூட. அசுர குணத்துல வந்து நம்பர் ஒன் தெய்வ குழந்தையா மாறுறாரு. அதே மாதிரி சில குழந்தைங்க நம்பர் ஒன் தெய்வ குழந்தையா ஆகுறாங்க, ஒரு சில குழந்தைங்க அப்படியே அசுரர்களாகவே இருந்துடுறாங்க. அதனால தாய் நிராகாரரா இருக்க முடியாது. தாயாக ஆகும்போது அசுர குணமுடையவரா தான் இருக்கிறாங்க, ஆன உடனே சிவனுக்கு ஈக்குவலா தூய்மையானவரா பிரம்ம பாபா மாறிடுறாரு. ஃபாதர் நிராகார், நிராகார்னா என்னது, உடல் அற்றது. சாக்கர்னா உடல் கொண்டவர், இந்த ஸ்தூல சரீரம் கொண்டவர். அந்த நிராகார தந்தை தான் நமக்கு ஆஸ்தியை கொடுக்கிறவர். சோ அவரு இங்க கண்டிப்பா வர வேண்டி இருக்குது, வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டி இருக்குது. ஏன்னா அவரை பத்தி யாருக்கும் தெரியாது, உடல் கிடையாது, அவர் வந்திருக்கிறாருன்ற விஷயமே தெரியாது. அவர் பிரம்மா உடல்ல வந்து சும்மா பேசிட்டு இருந்தா கூட, பேசிட்டு இருக்கிறது சிவனே யாருக்கும் தெரியாது. சோ நான் பேசுறது சிவன், இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா பேசல, வெளியில இருந்து நான் வந்து பேசுறேன் அப்படின்னு அறிமுகத்தை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார், குழந்தைங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப தாய் மூலமா தான தந்தையுடைய அறிமுகம் கிடைக்கும், கண்டிப்பா தாய் தேவை. தாய் வாய் வழியாத்தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அதனால இந்த பிரம்மா வந்து பெரிய அம்மா ஆயிட்டாங்க, பெரிய தாய் ஆகிட்டாங்க. ஆனா சிவபாபா நிராகார், சிவபாபா நிராகார், அவரு தாத்தா. ஏன்னா சிவனுக்கு மனைவினா சிவன் அப்பா, பிரம்மா அம்மா. பிரம்மா நமக்கு அப்பானும், பிரம்மாவுக்கும் அப்பாவான சிவன் நமக்கு தாத்தா வயிறு. எவ்வளவு அதிசயமான ஞானமா இருக்குது இது. ஆனா பிரம்மா ஆண், பெரிய அம்மா தான், இருந்தாலும் ஆண், ஆண் உடல்ல இருக்கிறார். ஏன்னா முகவம்சாவளி, ஆணுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், எப்படி பிறக்கும், வாய் வழிய ஞானம் கேட்டு பிறந்த குழந்தைங்க இது, கர்ப்பத்துல பிறக்கிற குழந்தை இல்ல. அதுதான் ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர் ஐயப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் அப்படின்ட்டு. இப்ப ஆணுக்கு எப்படி பிறப்பாங்க, அப்ப இந்த ஞானத்தின் மூலமா பிறக்கிற விஷயம் அது. அப்ப கிருஷ்ணர் கீதையை சொல்றாரு மகாபாரத யுத்த மைதானத்துல. சோ அங்கதான் அவருடைய குழந்தைக்கு சொல்றார். அப்ப அர்ஜுனன் வந்து அவருடைய குழந்தை, எப்படி குழந்தையானார், வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்டு பிறக்கிறார். சோ அந்த வாய் வழியா வந்த ஞானம் தான் அந்த மகிமை. அந்த ஞானத்தின் மூலமா பிறக்கிறது தான் அது. எவ்வளவு ஆழமான ரகசியத்தை புரிய வைக்கிறேன், எவ்வளவு அதிசயமான ஞானம் இது. ஆனா இந்த உலகத்துல யாருக்குமே தாய் தந்தை யாருன்னே தெரியாது. எப்படி அவங்க அப்பா அம்மானே தெரியாது. சும்மா தாயும் நீய தந்தையும் நீய பாடுவாங்க. அப்படியே ஒரு அந்த சிவபுராணத்தை பிரதோஷத்தை அன்னைக்கு சுத்தும் போது அப்படியே பாடிக்கிட்டு ஒருத்தர் பாடு ஒருத்தர் வச்சு படிப்பாரு, இன்னொருத்தவங்க அப்படியே கண்ண மூடிட்டு திரும்பி சொல்லிட்டு இருப்பான். பாவனை இருக்கும், அர்த்தம் தெரியாது. யாருடைய புத்தியிலும் இல்ல. அவங்க கிருஷ்ணரைத்தான் தாய் தந்தைன்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான், ஒரே தப்பு, ஆனா அது மிகப்பெரிய தப்பாயிடுச்சு, மிகப்பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஒத்து போயிடுவாங்க, அல்லாதான்ப்பா பரமத்துதான் நாங்க ஒத்துக்கிறோம், அல்லாவுடைய குழந்தைதான் இயேசு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் சொன்னீங்கன்னா அதை எப்படி நாங்க ஒத்துக்க முடியும், தப்பாயிடுச்சு இந்த ஒரு தப்பு. சோ இத சரி பண்றதுக்கு யாராவது நிமித்தமா ஆகணும் இல்லையா. இந்த ஒரு தப்பு நடந்ததுனாலதான் பாரதம் இவ்வளவு துக்கம் அடைஞ்சிருக்குது. இல்லையா, இந்த தப்ப சரி பண்றதுக்கு ஒருத்தர் வேணும், அதுக்குத்தான் பாபா வர்றார். யார் மறக்க செய்தது, ஏன்னா வந்தவங்க எல்லாமே தப்பு தப்பா சொல்லிட்டாங்க கடவுளை பத்தி. சோ கடவுளே வந்து சொல்ற, யார் உங்களை கடவுள் தான் தாய் தந்தை, சிவன் தான் தாய் தந்தைன்றத மறக்க வச்சது, மறக்கிறதுக்கான உண்மையான காரணம் யாரு, இந்த மாயை ராவணன். அவன் தான் பாபா கிட்ட இருந்து உங்க முகத்தை திருப்பி எங்கேயோ வச்சுட்டு போயிட்டான், கல்லு முன்னெல்லாம் தேடுன்ட்டு. காட் பார்ட்டிக்கல் ஒண்ணு தேடிட்டு இருக்கிறாங்களாம், முகத்தை திருப்ப வச்சுட்டான். எப்படி பாபா செய்பவரும், இதுல வேற நாங்க காட் பார்ட்டிக்கலை கண்டுபிடிச்சிட்டோம்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்களா சயின்ஸ்ல, எவ்வளவு பெரிய காமிப்பாரு. பாபா எப்படி செய்பவரும் செய்விப்பவருமா இருந்து உண்மையை உண்மையை கத்து கொடுத்து உண்மையான உலகத்துக்கு எஜமானனா ஆக்குறாரோ, அதே மாதிரி மாயையும் செய்பவன் செய்விப்பானா இருந்து பொய்ய கத்து கொடுத்து பொய்யான உலகத்தின் எஜமானனாக்கி உங்களை துக்கத்துல மூழ்கடிச்சுட்டான். சோ துக்கத்தின் வல்லல் இந்த மாயா, சுகத்தின் வல்லல் சிவபாபா. ஆனா ரெண்டு பேருமே செய்பவர் செய்விப்பார், அவங்களா வந்து எதுவுமே பண்ணல. சரியான வழியை பாபா கொடுக்கற, தப்பான வழியை அவன் கொடுக்கற, ஆனா ரெண்டுத்தையும் பண்ணி வீணா போறதும் நாம தான், சுகத்தின் அதிபதி ஆகுறதும் நாம தான். பாபா கைய பிடிச்ச சுகம், ராமன் கைய பிடிச்ச துக்கம். தந்தை கிட்ட இருந்து முகத்தை திருப்பிடிச்சு மாயா நம்மளுடைய முகத்தை. இப்ப சுயம் தந்தையே வந்து சொல்றாரு, ஹே ஆத்மாக்களே, செல்லமான குழந்தைகளே, ஆத்மாக்களே, நிரந்தரமா என்னை நினைவு செய்யுங்க, நீங்க என்னோட குழந்தைங்க, ஆஸ்தி அடையணும் அப்பா கிட்ட, என்னை நினைவு செஞ்சா போதும், விகர்மங்கள் விநாசம் ஆகிடும், பாருங்க, பாபாவுக்கு உடல் கூட கிடையாது, வந்து சொல்ற நான் உங்களுடைய அப்பா, சொர்க்கம் உனக்கு ஆஸ்தின்னா உனக்கே உடம்புல நீங்க சொர்க்கம் கொடுக்கற, எனக்கு இப்ப எங்க அப்பா தான் கொடுக்கறாரு, நான் அவரு நினைச்சிட்டு போறேன், அவரு சொல்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த அப்பா கொடுக்கற சொத்தே உங்க கைக்கு வருமான தெரியாது. எத்தனை பேரு சொத்து இருந்து அதுக்கப்புறம் அவ்வளவு பிரச்சனை ஆகுது, அந்த இடத்துல எவனோ கட்டிட்டு போறோம், அது கேஸ்ல போயிருது, கட்டில பார்த்தா சம்பந்தம் இல்லாம கவர்மெண்ட் அதை வாங்கிக்குது, எத்தனை நடக்குது. ஆனா பாபா கொடுக்கறது கண்டிப்பா வரும் நமக்கு. அதனால என்ன நினைவு செய்யுங்க, என்னோட குழந்தை நீ நீ ஆஸ்தி அடையணும், என்ன நினைவு செஞ்சா போதும், நான் இந்த ஆஸ்தி அடையிறதுக்கு சொர்க்கம்தான், ஆனா ஜஸ்ட் நீ என்ன நினைச்சா போதும் அது கிடைச்சிடும். ஆனா இங்க நீ ஒரு வீடு கட்டணும்னால எவ்வளவு உழைக்கணும், சின்ன வயசுல இருந்து படிக்கணும், அப்புறம் எக்ஸாம் எழுதணும், அப்புறம் வேலை கிடைக்கும், அப்பயும் காசு கிடைக்காது, கடன் வாங்கி வீட கட்டணும் இல்லையா. அந்த கடன் முடியறதுக்குள்ள நிறைய பேர் செத்தே போயிடுவாங்க. இங்க எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்ன 21 பிரிவுக்கு ராஜ குடும்பத்திலே பிறந்துட்டு இருக்கும், செல்வம் நிரம்பி இருக்கும், ஆரோக்கியமா இருப்ப, ஆனந்தமா இருப்ப, நிரந்தரமா. ஜஸ்ட் நினைவு, இவ்வளவு விஷயம் ஒரு குட்டி புள்ளிய நினைச்சாலே கிடைக்குது, அதை பண்ண முடியாது. இதை விட ஈஸி உலகத்துல எதுவுமே கிடையாது. பண்ணு, இதை பண்ணலன்னா உன்ன மாதிரி முட்டாள் யாருமே கிடையாதுன்ற, ஜென்ம ஜென்மமா சேர்த்து வச்ச பாவத்துடைய தண்டனையை உலகமே அனுபவிச்சுட்டு இருக்குது, ஆனா அதுல இருந்து நீ தப்பிக்கிற தப்பிக்கிற வழியை கொடுக்கற, ஏன் நீ அதை பண்ண மாட்டற, என்ன நினைவு செய், நிரந்தரமா என்ன நினைவு செய். எல்லையற்ற தந்தையின் வழி கிடைக்குது பிரம்மா வாய் வழியா, அதனால்தான் குரு பிரம்மான்னு சொல்றாங்க. இது உண்மையிலே பக்தி மார்க்கத்துடைய மகிமை. குரு பிரம்மான்ற வார்த்தை அவ்வளவு ஃபேமஸா இருக்குது. அது மட்டும் இல்லாம இறைவன் எங்கும் நிறைந்தவன் சொல்றாங்க. அப்ப வழியை கொடுக்கறதே பிரம்மான் போயிடுச்சு, கடவுள் கொடுக்கல, ஏன்னா அவர் தான் எங்கும் நிறைஞ்சவரா இருக்காரு, அவர் எப்படி கொடுக்க முடியும். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. நம்மளும் இதெல்லாம் சரின்னு இல்ல நினைச்சிட்டு இருந்தோம், இவ்வளவு நாள மாயைதான் அவங்கள இப்படி தலைகீழா சொல்ல வச்சிருச்சு. குரு உண்மையிலே சிவன், இதுல வேற குரு வேற, தட்சிணாமூர்த்தி வேறயா, தட்சிணாமூர்த்தி சிவன், குரு வந்து வேற, சூரியன் குரு, ஞானச்சூரியன் இவர் தான், அது தெரியல இவங்களுக்கு. இப்பதான் தெரியுது மாயைதான் இவங்களை இப்படி தப்பு தப்பா நினைக்க வச்சிருச்சு. மாயை கீழே விழ வைக்கிறதுக்காக தவறு செய்ய வைக்கிறது, பாபா உங்களை உயர்த்துறதுக்காக தவறற்றவரா ஆக்குறாரு. நிறைய பாபா குழந்தைங்க டாக்டரா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க இது பண்ணலாம், அவங்க கிளினிக்லயே ஒரு குட்டி ரூம் பாபாவுக்கு போட்டலாம். நான் செய்யும் வைத்தியம் 50% அல்லது வெறும் 10% 90% கடவுளுடைய மகிமை, அவரை இப்படி தியானம் செய்யுங்க அப்படின்னு ஒரு போர்டு போட்டுறேன், சூப்பரா இருக்கும். சொந்த கிளினிக், அது ஹோமியோபதியா இருக்கட்டும், சித்தாவா இருக்கட்டும், இங்கிலீஷ் மெடிசனா இருக்கட்டும், எதா இருந்தாலும், கவர்மெண்ட் டாக்டரா இருந்தாலும், இது மாதிரி ஒரு காலண்டர் அல்லது ஒரு பேனர் போட்டோ பின்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்தா சம கூட்டம் வரும், சூப்பரா சேவை நடக்கும். ஏன்னா பாபா சொல்றாரு ரெடியாவே வருவாங்கன்னு. ஏன்னா அந்த நோயாளிக்கு டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, சொல்லுங்க. மாயை உங்களை கீழே பிடிச்சி தள்ளுறதுக்காக தவறு செய்ய வைக்கிறது, தவறான வழிய சொல்லுது. ஆனா பாபா உங்களை உயர்த்துறதுக்காக, தவறற்றவரை ஆக்குறதுக்காக உயர்ந்த வழிய சொல்றாரு. எந்த வழியை நீ ஃபாலோ பண்ண போற, பாபா கொடுக்கற வழியை தவிர அத்தனையும் மாயாவின் வழி. உன் மனசு சொன்னாலும் நமக்கு தெரியும், பாபா வழியா மனசு வழியா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். சோ உயர போறிய, கீழே விழ போறிய, எதுக்கு பாபா குழந்தை ஆகி இருக்கிற, நல்ல பாக்கியத்தை பாபா அமைக்கிறாரு. அதனால அந்த ஒரு தந்தையத்தான் நினைவு செய்யணும், ரொம்ப ஈஸி. அவருடைய நினைவுலே இருங்க, அவர் சொன்ன மாதிரி வாழ்க்கைய வாழ, ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்லது இல்லையா. இப்ப ஒருத்தர் நமக்கு துக்கம் கொடுக்கறான், உடனே நீங்க அவனுக்கு திருப்பி திட்டுவீங்க, அவன் இன்னும் திட்டுவான், நீங்க அவனை பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேசுவீங்க, அவன் பேசுவான், இப்படியே போயிட்டு இருக்கும். இது ஈஸியா, அவன் திட்டான் செவிடன் காதுல ஊதின சங்கம், நீங்க அமைதியா சிச்ச முகத்தோட வரீங்க, அதுக்கப்புறம் அவனே திட்டுறத விட்டுருவான். எது ஈஸி? பாபாவுடைய வழி தான் ஈஸியான வழி, அதுதான் கரெக்டான வழி, அதுதான் நம்மளை உயர்த்துறதுக்கான வழி. அந்த வழி படிப்போங்க, இதுதான் சுகத்தை கொடுக்கும். இதனால உங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பே கிடையாதுன்றாரு பாபா. சும்மா அப்படி ஒரு சின்ன கஷ்டம் வேணா வரலாம், மற்றபடி பெருசா எதுவுமே நடக்காது. நல்லது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி நான்வெஜ் சாப்பிடறத விட்டதுக்கு அப்புறம் லோ பிரஷர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை நான்வெஜ் சாப்பிட்டு உங்களுக்கு மிகப்பெரிய வியாதி வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா பாபா சொன்ன வழி கண்டிப்பா நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அந்த வியாதியில இருந்து காப்பாத்தி, அதான் பாபா சொல்றாரு, ஈட்டி மாதிரி வந்தது ஒரு முள்ளு மாதிரி ஆக்குறேன் அப்படின்ற. சோ அத புரிஞ்சுக்கணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி டவுட் அவசியம் கேளுங்க. ஏன் அப்படின்னா, அது கேட்கும் போது நான் கண்டிப்பா முரளியில சொல்லுவேன், யாரு எந்த பிரச்சனை சொன்னாலும் உடனே முரளியில சொல்லிடுவேன். அது பாத்தீங்கன்னா, இது இதே மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும், அது யூஸ் ஆகும், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா ரெண்டு மாதாஜி கடன் பத்தி சொன்னாங்க. சோ அதை பத்தி சொன்னப்பறம் போன் பண்ணி இது எனக்கும் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இன்னொருத்தவங்க அது நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகுது. சோ அதனால அவசியம் கேளுங்க, ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது இல்லையா. சரி, நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை மற்றும் பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிகன முக்கியஸ்வரம் தன்னை மாஸ்டர் விதை ரூபம்னு உணர்ந்து கர்மேந்திரியங்களை ஒருமுகப்படுத்தி சாந்தமாக அமரும் அபியாசம் செய்யணும். தன்னை மாஸ்டர் விதை ரூபம்னு உணர்ந்து அப்படின்னா, தன் எல்லா ஞானமும் நிறைந்தவர், நான் அனைத்தும் அறிந்தவன், அதனால அமைதியா இருக்கிறார் அப்படின்ற உணர்வுல இருக்கணும். மாஸ்டர் ஞானக்கடல், எனக்கு எல்லாம் தெரியும், யாராவது யார பத்தி தப்பு பேசினாலும் எனக்கு எல்லாம் தெரியும், அமைதியா இருக்கிறேன். தெரிஞ்சவன் அமைதியா இருக்கும். சொல்லுவாங்களே நிறை குடம் தழும்பாதுன்ட்டு. சோ எல்லாம் தெரியும், எல்லாமே நன்மைக்குதான் முடியும் தெரியும், நான் ஏன் பதறணும். அப்படி உணர்ந்து கர்மேந்திரியங்களை உள்ளடக்குங்க, ஒருமுகப்படுத்துங்க, சஞ்சலப்பட விடாதீங்க, அமைதியா உட்காருங்க. அது புத்தியினால ஒரே இடத்துல உட்காந்து பண்ற யோகமே கிடையாது இது. அப்படின்னு அர்த்தம்னா அமைதியா இருங்க, கர்மேந்திரங்கள் அது இஷ்டத்துக்கு போக விடாதீங்க. என்ன காரியம் செய்யணுமோ அதுக்கு மட்டும் கர்மேந்திரத்தை பயன்படுத்திடுங்க. தேவையில்லாம கர்மேந்திரம் இதை பாறா, இதை கேளாம், இதை பண்ணும் நல்லும் பண்ணாதீங்க. இந்த முயற்சி பண்ணுங்க. ஞானம் மனநம் செஞ்சு குஷியா இருக்கணும். ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தா பணத்தொல்ல கடன் தொல்ல கைய கால வெட்டி போட்டு இருந்தா கூட உங்களுக்கு அந்த வழி தெரியாது. இந்த சிந்தனையிலே இருக்கும் இல்லையா. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ரோட்ல போறீங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த நேரம் மைண்ட் வந்து ஐயோ இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, அதாச்சு, நான் சொர்க்கத்துக்கு போவேன். ஏன்னா அங்க இருக்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு டென்ஷன் படுத்துருது. நீங்க ரோட்ல அப்படி ஆக்சிடென்ட்னா கண்டிப்பா யாரோ வரதான் போறாங்க, உதவி பண்ணத்தான் போறாங்க, எந்த ரோட்லயும் அப்படியே இருந்துட போறது கிடையாது. ஆனா நம்ம ஏன் அந்த நேரம் துக்கத்தை அனுபவிக்கணும், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னா நான் சொர்க்கத்துக்கு போறேன், நாராயணன் ஆகிறேன், அதுலயே இருங்க. அந்த நேரம் சிரிச்ச முகத்தோட எனக்கு ஒண்ணுமே ஆகலன்னு சொன்னாலே அவங்க அப்படியே ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவங்களால இருக்க முடியுது. அது ஒரு சேவைக்கான களமா மாறிடும் இல்லையா. சோ அம்மா கோர்ட்டுக்கு போகும்போது அந்த சிரிச்ச முகம் மாறாம அப்படியே அந்த நிதானம் கொஞ்சம் கூட தவறாம அங்க போய் ஞானம் சொல்றதை கேட்டுதான் எல்லாம் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி ஒரு பொண்ணுனா அதிர்ந்துடுவா, அவன் மிரட்டுறான், ஆனா இவங்க அமைதியா ஞானத்தை சொல்றாங்களே அப்படின்ட்டு. ஞான மனநம் செஞ்சு குஷியா இருங்க. சோ என்ன சிந்தனையோ அதுதான். அப்ப பாருங்க, அந்த பதற்றமான சூழ்நிலையிலயும் ஞானம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வருதுன்னா, அந்த ஞானத்தை தவிர அவங்களுக்கு கோர்ட்ல இருக்கும்போது வேற எந்த ஞாபகமும் வரலன்னு தானே அர்த்தம். எவ்வளவு பெரிய விஷயம். அப்பாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொண்ணான வாய்ப்பா தான் அதை பாக்குறான். அதனால அவங்களுக்கு பயமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குஷி குஷியா பழைய கர்ம கணக்கு எல்லாம் தீர்த்துடுங்க. ஏன்னா அங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீட்டு சொர்க்கத்துல கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா அதுக்குன்னு ஒரு டேட் இருக்குது. அது வரைக்கும் நீங்க குஷி குஷியா கணக்கெல்லாம் முடியுங்க. ஏன்னா நாடகம் நமக்கு அது முடிக்க வைக்கும், எப்படியாவது குஷி குஷியா முடிச்சிடலாமே, ஏன் கஷ்டப்பட்டு முடிக்கணும். 84 பிறவி சக்கரத்தை முடிச்சிட்டோம், பாபா கிட்ட போயிட்டு இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு வரப்போறோம், இதே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஞான சிந்தனை. இந்த மாதிரி உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். வரதானம் மனதை பிஸியா வைக்கிறதன் மூலமாக வீணானவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய எப்பொழுதும் சக்தி சொரூபமானவர் ஆகுங்கள். மனதை பிஸியாக வைப்பதன் மூலம் வீணானவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய எப்பொழுதும் சக்தி சொரூபமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இன்றைய நாட்கள்ல பெரிய பதவியில இருக்கிற மனிதர்கள் வரதனம் மனதை பிஸியாக வைப்பதன் மூலம் வீணானவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய எப்பொழுதும் சக்தி சுரூபமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இன்றைய நாட்கள்ல பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய காரியங்களுடைய கால அட்டவணை வச்சிருப்பாங்க, நேரத்துக்கு தகுந்தா போல. இன்னைக்கு இவங்களை மீட் பண்ணணும், அடுத்தது இவங்களை மீட் பண்ணணும், அந்த மாதிரி ஷெட்யூல் டைம் டேபிள் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குதான் அவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போக முடியும். நம்ம இஷ்டத்துக்கு போய் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு போய் அவர் பேசிட்டு இருந்தாருன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் மீட்டிங்க்கு போறது போக முடியாம போயிடும். சோ அதுக்காக அவங்களுக்கே அது ஞாபகம் இருக்காதுன்னா அதுக்குதான் பிஏவே இருப்பாங்க. அவரு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. உலக நவ நிர்மாணத்தின், அதாவது புது உலக நவபாரதத்தின் நிர்மாணத்தின், அதாவது அந்த புது உலகத்தை படைக்கிறதுல ஆதார மூர்த்தியா இருக்கக்கூடிய நீங்க இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தின் ஹீரோ நடிகரா இருக்கிறீங்க. வைரத்துக்கு சமமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை விட மிக உயர்ந்த பதவி யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கிறச்ச நீங்க டைம் டேபிள் போடாம வாழலாமா? அதனால காரியத்துக்கு மட்டும் இல்ல மனதுக்கும் புத்திக்கும் கூட சக்திசாலியான நிலையை நிலைச்சிருக்கிறதுக்கான திட்டத்தை போடுங்க. 6-7 இந்த பிராக்டிஸ், 7-8 பரந்தாமம், 8-9 சூக்ஷ்மோதனம், 9-10 பரிஸ்தாவா பறந்துகிட்டே இருக்கிறேன் இங்க கீழே, அப்படி பல விதமான பிராக்டிஸ், அது ஜுவாலா தேவியாகி அப்படி நெருப்பு எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், தூய்மை ஆகிட்டே இருக்கிறோம், தூய்மை ஆக்கிட்டே இருக்கிறான். எத்தோ ஒரு பிராக்டிஸ்க்கு பிளான் போடுங்க, முன்னாடியே போட்டுடுங்க. அந்த நேரம் போட முடியாது, முன்னாடியே போட்டுடணும். மனச பிஸியா வச்சுக்கக்கூடிய கலைய முழுமையான முறையில பயன்படுத்தினீங்கன்னா வீணானவற்றிலிருந்து விடுபட்டுடுவீங்க. ஒருபோதும் நிலை குலைய மாட்டீங்க, அப்செட் ஆக மாட்டீங்க. மனச பிஸியா வச்சுக்கிற கலைய பயன்படுத்தணும். சோ ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்ட்டு ரவிசங்கர் வச்சிருக்கிறாரு. உண்மையில அது பாபா தான் அதை கத்துக் கொடுக்கிறாரு, ஆர்ட் ஆஃப் லிவிங். சோ எது உண்மையான ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழும் கலை எது? மனச பிஸியா வச்சுக்கிற கலை தான் வாழும் கலை. வீண் எண்ணங்கள்ல இருந்து மனச ஃப்ரீயாக்கி சக்திசாலியான எண்ணங்கள்ல மனச பிஸியா வச்சுக்கணும். அந்த கலையை நீங்க ஃபாலோ பண்றீங்க, பயன்படுத்துறீங்கன்னா வீணானவற்றில இருந்து தானா விடுபட்டுடுவீங்க. அப்ப நிலைக்குலையே மாட்டீங்க. யாருமே உங்களுக்கு கெட்டவங்களா தெரியாது, எதுவுமே உங்களுக்கு கெட்டதா தெரியாது, எல்லாமே நன்மையா இருக்கும். உங்களை கூட சுகமானவங்க இருக்கவே மாட்டாங்க. யாரு கேட்டாலும் மனசார பாபா என்ன எவ்வளவு குஷியா வச்சிருக்கிறார் தெரியுமா, எனக்கு கண்ணீர்லாம் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வருமே தவிர வேற எதுவுமே வராது. அப்படி இருப்பீங்க. சம சூப்பரான வரதானம் இல்லையா? அதனால மைண்ட பிஸியா வைங்க. இந்த மணி நேரம் இந்த பிராக்டிஸ், அடுத்த மணி நேரம் இந்த பிராக்டிஸ், அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா சேவையுமே கூட நீங்க லௌகீக ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது முடிஞ்சோடனே அலௌகீக விஷயம், அடுத்தது லௌகீகம், அடுத்த லௌகீகம், இப்படி கலந்து கலந்து பண்ணணும். இது இல்லாம லௌகிக விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாபா நினைவு, அதுவும் பண்ணிட்டே இருக்கும். சோ மொத்தத்துல மைண்ட் பிஸியா இருக்கும். சோ அந்த லௌகிக விஷயம் பண்ணும்போது என்ன பாபா நினைவு பண்ணலாம், அது இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஸ்லோகன், நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒருபோதும் நல்லது கெட்டதின் கவர்ச்சியில வரமாட்டீங்க. இது பாத்தீங்கன்னா விலகி பாக்குறது, ஆக்சுவலா ரசிச்சு பார்த்துட்டு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அது உண்மையில வந்து விலகி பார்த்துதான், ரசிச்சு பார்த்தாதான் மாட்டிக்குமே இல்லையா. சோ அது ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்துக்கிட்டு யார் தன்னுடைய குதூகலத்தை இழக்காம இருக்கிறாங்களோ அவங்க நல்லது கெட்டதுனால ஈர்க்கப்பட மாட்டாங்க. இங்க எது வேணாலும் நடக்குது, ஆனா நான் என்ன குஷியா வச்சுக்கிறேன் அது எப்படி வச்சுக்க முடியும், ஞான சிந்தனை இல்லையா. அப்ப என்ன, இது நடந்துட்டு இருந்தாலும் இங்க பார்த்தும் பாக்காதவரா இருக்கணும். இங்க பாக்குறதுன்ற அர்த்தமே கிடையாது, அது கண்ணு முன்னாடி வருது அதனால பாக்குறீங்க. ஆனா உங்களுடைய புத்தி எங்க இருக்குது, புத்தி எங்க இருக்குதோ அதுதான் கண்ணு பாக்கும். இப்ப புத்தி வந்து ஞான சிந்தனை, நாராயணன் ஆயிட்டு இருக்கிறேன், இதுவே கடைசி, இன்று இந்த துக்கமான படம் கடைசி, நாளைக்கு சம குஷியான படத்துல ஹீரோவா நான் நடிக்க போறேன், பார்க்கவும் போறேன், அந்த ஆனந்தத்திலே இருக்கும். அப்ப இங்க இருக்கிற எதுலையுமே மாட்டிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால எப்பவுமே உங்களை ஊக்க உற்சாகத்தோட வச்சுக்கணும், சேவையில பிஸியா வச்சுக்கணும், மைண்ட பிஸியா வச்சுக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.